From the Conference Center at Temple Square in Salt Lake City, we bring you the Priesthood Session of the 184th Semiannual General Conference of The Church of Jesus Christ of Latter-day Saints. Music for this session will be provided by a priesthood choir from the Missionary Training Center in Provo, Utah. President Henry B. Eyring, First Counselor in the First Presidency of the Church, will conduct tonight's priesthood session.
சகோதரரே, பிற்கால பரிசுத்துவான் இயேசு கிறிஸ்து சபையின் 184வது வருடாந்திர பொது மாநாட்டின் பொது ஆசாரியத்துவ கூட்டத்துக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இக்கூட்டத்துக்கு தலைமை தாங்க தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நான் இக்கூட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொண்டார். இந்த ஆராதனை இணையதளத்தில் கிடைக்கும் மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள அநேக இடங்களில் ஆசாரியத்துவ தரித்திரவர்களுக்கு செயற்கைக்கோள் ஒளிபரப்பு மூலம் கிடைக்கும். இக்கூட்டத்திற்கு இசை ஊழியக்கழகங்கள் பயிற்சி கழகத்திலிருந்து கொடுக்கப்படும். இப்பாடலை பின்பு தொடக்க ஜபம், பின்னர் 70 மூப்பர் எல்டர் ப்ரூஸே கார்ல்சன் வழங்குவார்.
God, our eternal Father,
எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இந்த பொது மாநாட்டில் இருப்பதற்கு மிக சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய குருத்துவ அதிகாரத்திற்காக நன்றியுடைகளாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களை நேசிக்க வேண்டும் என்ற பற்றி இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்ததற்கு மிக மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். இந்த வேலை முன்னெடுத்து செல்ல உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும். தலைவர் தாமஸ் எஸ் மான்சனுக்கும் பன்னீர் அப்பாசர்களுக்கும் உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். தங்களுடைய வேலையை இந்த நாட்களில் எடுத்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறி ஆமென். சேர்ந்திசை குழு இப்போது ஊழியக்காரர்கள் பாடலிலிருந்து பாடலை பாடுவார்கள். அவர்கள் பாட்டிற்கு பின்பு நாம் பன்னிரு அப்போஸ்தலர் எல்டர் குவிண்டன் எல் குக் இருந்து உரையாடலை கேட்போம். அவரை தொடர்ந்து எல்டர் கிரேக் சி கிறிஸ்டியன்சன் 70 தலைவரையிடம் கேட்போம். பின்பு டீன் எம் டேவிஸ் பேசுவதை கேட்போம்.
Bring the world history. Thank you for that touching group of precious songs for us. My beloved brethren, my desire this evening is to share some counsel about decisions and choices.
எனக்கு அன்பான சகோதரரே, தீர்மானங்கள் மற்றும் தெரிதலை சில ஆலோசனை பகிர்ந்து கொள்வது இந்த மாலையில் எனது விருப்பமாயிருக்கிறது. சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதியில் நான் இளம் வக்கீலாக இருந்தபோது சார்லி பிரவுன் விடுமுறை விசேஷ தொலைக்காட்சி நடத்தி வந்த எங்கள் நிறுவனத்திற்காக சில சட்டப்பூர்வமான வேலை நான் செய்தேன். சார்லஸ் ஷோல்ஸ் மற்றும் அவரின் படைப்பான சார்லி பிரவுனுடன் பீனட்ஸ், லூசி, ஸ்னூபி மற்றும் பிற அற்புதமான பாத்திரங்களுக்கு நான் விசிறியானேன். எனக்கு மிகவும் பிடித்த சிரிப்பு கதைப்படுத்தினால் லூசி மறந்தால் சார்லி பிரவுனிலிருந்து
If Lucy caught the ball, her team would win. If Lucy dropped the ball, the other team would win. As could only happen in a comic strip,
Lucy
the entire team surrounded Lucy as the ball came down.
Lucy விளையாண்ட விளையாட்டில் லூசியை சுற்றி அவள் பிடித்தால் வெற்றி, பிடிக்காவிட்டால் தோல்வி என்ற சூழ்நிலையே இருந்தது. பந்து கீழே வந்தது. அவளுடைய அணி அவளுடன் பார்த்து கொண்டிருந்தது. லூசி பந்தை பிடிக்கவில்லை. சக வீரர்களை பார்த்து லூசி கூறியதாவது, நான் நாட்டின் அயல்நாட்டு கொள்கையை பற்றி நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது பந்தை நான் பிடிக்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? பல ஆண்டுகளாக பலமுறை பந்தை பிடிக்க தவறியதில் இதுவும் ஒன்றாயிருந்தது. ஒவ்வொரு முறையும் புது புது சாக்குப்போக்குகளை சொன்னார் லூசி. எப்போதும் வேடிக்கையாக இருந்தது. லூசியின் சாக்குப்போக்குகள் பகுத்தறிவாயிருந்தன. பந்தை பிடிக்க அவள் தவறியவர்களுக்காக அவைகள் பொய்யான காரணங்களாக இருந்தன. தீர்மானங்களை வழக்கமாக இலக்கை நிர்மாணிக்கிறது என தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் ஊழியத்தின் போது அடிக்கடி போதித்தார். அந்த தன்மையில் குறிப்பாக இயேசு கிறிஸ்து சேவை செய்வதற்கு சம்பந்தப்பட்டதில் நீதியான தீர்மானங்களை எடுப்பதில் நம்மை தடுக்கின்ற எந்த பகுத்தறிவுக்கும் மேலாக நாம் எழ வேண்டும் என்பது இன்றிரவு எனது ஆலோசனையாக இருக்கிறது. நாம் தீமையிலிருந்து ஒரு நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஐசாவின் போதிக்கப்பட்டிருக்கின்றோம். வாழ்வதற்கு நாம் ஏற்றுக்கொண்டதில் இலக்குகள் மற்றும் நோக்கங்களுடன் அநேக புதிய மற்றும் தந்திரமான அநேக வழிகளில் மனிதர்களின் இருதயங்களில் சாத்தான் கட்டுப்பாடுகளும் தவறாமல் இருப்பதில் நாம் தேர்ந்தெடுப்புகளும் நோக்கங்களும் கவனமாக செயல்படும் நமது நாட்களில் அது குறிப்பிட்ட முக்கியத்துவம் நான் நம்புகிறேன். கட்டளைகளுக்கு நம்மிடம் தெளிவான அர்ப்பணிப்பும் பரிசுத்த உடன்படிகளுக்கு கண்டிப்பான நேர்மையும் தேவையாயிருக்கிறது. ஆலய தடுப்பிலிருந்து தகுதியான ஊழியத்திலிருந்து ஆலய திருமணத்திலிருந்து நம்மை தடுக்க பகுத்தறிவுகளை நாம் அனுமதிக்கும் போது அவைகள் குறிப்பாக அபாயமாகிறது. இந்த இலக்குகளில் நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இருந்தும் அவைகளை அடைய தேவையான அன்றாட தேவையாக நாம் உதாசீனப்படுத்தினால் அது மனவேதனையை அளிப்பதாக இருக்கிறது. ஆலயத்தில் திருமணம் செய்து கொள்ள தங்களின் இலக்கை சில வாலிபர்கள் ஏற்றுக்கொண்டால், ஆனால் ஆலயத்திற்கு தகுதியுள்ள தனிப்பட்டவர்களுக்காக அவர்கள் இருக்கவில்லை. உண்மையில் அவர்கள் உறவில் நேர்மையிலே திருமணமாகாத ஆண்களை ஒரு ஏற்ற வயதிலும் முதிர்ச்சியிலும் திருமணம் அதிக இதமானவர்களாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் அதிக இதமானவர்களுக்காக இருக்க வேண்டும். தயவுசெய்து ஆலய திருமணத்திற்கான உங்களின் இலக்குடன் ஒத்துப்போகிற ஆவிக்குரிய மற்றும் செயல் ஈடுபடுங்கள். சமீபத்தில் நான் இளம் பிராயம் வாலிபனை சந்தித்தேன். ஊழியத்திற்கு போவதற்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை பெறுவது, ஆலயத்தில் திருமணம் செய்து கொள்வது உள்ள ஒரு உண்மையுள்ள சந்தோஷமாக கொடுமை வருதல் அவனுடைய இலக்குகளாக இருந்தன. அவனுடைய இலக்குகள் என்னை சந்தோஷப்படுத்தியது. ஆனால் கூடுதலாக உரையாடியதில் அவன் நடத்தையும் அவனுடைய தேர்ந்தெடுத்தவைகளும் அவனுடைய இலக்குகளுடன் உடற்படவில்லை என்று தெளிவாக தெரிந்தது. உண்மையிலேயே ஊழியத்திற்காக அவன் விருப்பமுள்ளவாயிருந்தான். ஊழியத்தை தடுக்கக்கூடிய அத்துமீறல்களை அவன் தவிர்த்திருந்தான். ஆனால் அவன் சந்திக்கக்கூடிய சரீர உணர்ச்சி வசமான சமூகத்தின் புத்திசாலித்தனத்தின் மற்றும் ஆவிக்குரிய சவால்களுக்கு அவனுடைய அன்றாட நடத்தைகள் ஆயத்தமாக இருக்கவில்லை. கடினமாக உழைக்க அவன் கற்றுக்கொள்ளவில்லை. பள்ளிக்கூடத்திற்கு அல்லது வேத வகுப்புக்கு போதே அவன் முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. சபைக்கு வந்தான், ஆனால் மான்மன் புத்தகம் படிக்கவில்லை. வீடியோ விளையாட்டுகளில் சமூக வலைத்தளங்களிலும் அவன் அதிக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தான். ஊழியத்திற்கு போக ஆர்வம் காட்டுவது போதும் நினைப்பா துணி. வாலிபர்களே, நம் கர்த்தரும் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் தூதுவர்களாக தயவுசெய்து தகுதியுள்ள நேரத்துக்கும் மிகுந்த ஆயத்திற்கும் உங்களை மின்னோப்பு கொடுங்கள். எடுக்கப் போகிற மிக முக்கியமான தீர்மானங்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் மிகுந்த குறைந்த முக்கியத்துவம் கொண்டதாகவும் அதிக நேரங்களை நாம் செலவு செய்ய அன்றாட உலகில் சாதாரண தீர்மானங்களுக்காக தோன்று கவலைப்படுகிறேன். இந்த பகுதியில் கட்டுப்பாடையும் சமநிலையும் குறிப்பாக ஞானத்தையும் நாம் வலியுறுத்துவது அவசியம். பகுத்தறிவுக்கு மேலாக எழுவதும் சிறந்த தேர்ந்தெடுப்புகளை செய்வதும் முக்கியமானது. கட்டுப்பாடு சமநிலை ஞானத்தின் அவசியத்திற்கு இணையதளத்தின் பயன்பாடு ஒன்று அற்புதமான எடுத்துக்காட்டு. ஊழியத்திற்காக அணுகுவதற்கு ஆச்சாரிய பொறுப்புகளுக்கு பரிசுத்த ஆலய நியமங்களுக்கு விலை மதிக்க முடியாத முன்னோர்களை கண்டுபிடிக்கவும் இன்னும் அதிகமானவற்றிற்கு இது பயன்படுத்தப்படலாம். நல்லவற்றிற்கான சாத்தியங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆபாச படங்கள், டிஜிட்டல் கொடூரம், பெயர் தெரியாத அறிக்கைகள் போன்றவற்றையும் சேர்த்து தேமையானவைகளை பரப்புதல் மிக அதிகம் என நாம் அறிவோம். அது முட்டாள்தனத்தையும் கொண்டு வரும். கடந்த பொது மாற்றில் இணையதளத்தை பேற்றும்போது உங்கள் நேரத்தை வீணாக்க முடிவில்லாத அற்பமான முடிச்சுகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டு உங்களுடைய திறமைகளை மதிப்பிழக்க வேண்டும் என்று சகோதரர் ஆண்டன் எல் ரீட் துக்கத்தோடு பேசியபோது கற்றுக் கொடுத்தார். நீதியானவை திசை திருப்பதிலும் எதிர்பார்ப்பும் மட்டும் இணையதளத்தில் இருப்பதில்லை. அவைகள் எங்கும் இருக்கின்றன. அவைகள் இளம் வயதினை மட்டுமே பாதிப்பதில்லை. நம் எல்லோரையும் குழப்பானமாக ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். வேடிக்கை மற்றும் விளையாட்டுகளின் மனதை ஒழுக்கும் படங்கள் மற்றும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கைகளையும் நாம் அவைகள் வழங்குகின்றன. அநேக ஊடகங்களில் இவைகள் சாதாரணமாக நடத்தையாக வழங்கப்படுகின்றன. சமூக வலைத்தளங்களில் பயன்பாட்டில் அங்கத்தினர்கள் நேர்மையுள்ளவர்களாக கொண்டும் மூப்பர் டேவிட் ஏபிட் நான் சமீபத்தில் எச்சரித்தார். இந்த கருத்தை ஒரு பிரசித்தமான சிந்தனை தலைவர் ஆதர் சி ப்ரூக்ஸ் வலியுறுத்தினார். சமூக வலைத்தளங்களை நாம் பயன்படுத்தும் போது நமது வாழ்க்கையின் புன்னகையும் தருணங்களின் விவரங்களை ஒளிபரப்ப நாம் முயற்சிக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் அல்லது வேலையில் நாம் ஏற்படும் கடினமான தருணங்களை அல்ல என்பதை அவர் கவனித்திருக்கிறார். சில நேரங்களில் தற்பெருமையான அல்லது பொய்யான முற்றுபெறாத வாழ்க்கையை நாம் காட்டுகிறோம். இந்த வாழ்க்கையை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். பின்னர் ஏறக்குறைய நமது சமூக வலைத்தள நண்பர்களின் பொய்யான வாழ்க்கையை பயன்படுத்துகிறோம். நீங்கள் இருப்பதை விட சந்தோஷமாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு உங்கள் ஒரு பகுதி நேரத்தை செலவழித்துக் கொண்டு உங்களை விட மற்றவர்கள் இருப்பதாக தோன்றுவதை பார்ப்பதில் அந்த பகுதி நேரத்தை செலவழிப்பது எவ்வளவு மோசமாக உங்களை உணர வைக்கிறது என்று ப்ரூக்ஸ் நிச்சயப்படுத்துகிறார். விளையாட்டுத்தனமான முட்டாள்தனமான அர்த்தமற்ற தத்தங்களிலும் தொடர்ந்து கசப்பின் உணவும் சில சமயங்கள் உணவும் சத்தத்தை குறைத்து அர்த்தத்தை சுதித்தால் நீதியான இலக்குகளுக்கு நேரான நம் தாகத்துக்கு மிக குறைவாக உதவுகிறது. இந்த திசை திருப்பில் பங்கேற்பு நாம் ஏராளமும் ஒரு தகப்பன் புத்திசாலிய பதில் அளித்தார். இது உங்களை சிறப்பான நபராக மாற்றுமா என்று அவர் கேட்டார். குறிப்பாக முட்டாள்தனத்தையும் ஒவ்வொரு புதிய காரியத்துடன் சிக்கிக் கொண்டவர்களையும் நான் கவலைக்கொள்கிறேன். எல்லாவற்றையும் சத்தியத்தையும் ஞானத்தையும் சபையில் நாம் ஊக்குவிக்கிறோம், கொண்டாடுகிறோம். ஆனால் கலாச்சாரம், அறிவு, சமூக பழக்க வழக்கங்கள், தேவனின் சந்தோஷத்தின் திட்டத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் அத்தியாவசிய பாத்திரத்திலிருந்தும் பிரிக்கும்போது அங்கே தவிர்க்க முடியாத ஒரு சிதறி போகிற சமுதாயம் உருவாகும். நமது நாட்களில் அநேக பகுதிகளில் குறிப்பாக விஞ்ஞானம் தகவல் தொடர்பில் அசாதாரணமான பலன்களிலிருந்தும் அத்தியாவசியமான அடிப்படை குணநலங்கள் தேய்ந்து போய் பொதுவான சந்தோஷமும் நல்வாகவும் வாங்கி போகிறது. ஏதென்ஸ் மார்ஸ் மேடை மழையில் அப்போஸ்தலராகிய பால் பேச அழைக்கப்பட்டபோது இதே புத்திசாலத்தின் நெப்போலியன் நடிப்பு சிலவற்றை இன்றிருக்க உண்மையான அறிவின் எல்லாமையும் அவர் கண்டார். அந்த எத்தீனியர்கள் பட்டணத்தோர் எங்கே தங்குகின்ற அந்நியரும் நலமான காரியங்களை சொல்கிறதிலும் கேட்கிறதிலும் வேறொன்றிலும் பொழுதுபோக்கிறதில்லை என்று இந்த விஷயத்தை அப்போஸ்தலர் படிகளில் நடைப்படைகளில் நாம் பார்க்கின்றோம். எதையும் சாதிக்காமல் பால் ஏதென்ஸை விட்டு போனார். ஏதென்ஸை அவர் சபை எதையும் நிறுவவில்லை. ஏதென்ஸ் அவர் எந்த நிருபத்தையும் எழுதவில்லை. அடிக்கடி அவர் பக்கத்து பட்டணங்களின் வழியே போயிருந்தும் ஏதென்ஸுக்குள் அவர் கால் எடுத்து வைக்கவில்லை என இந்த சந்திப்பை டின் பிரெட்ரிக் ஃபாரர் எழுதுகிறார். சிறந்தது மிக சிறந்ததற்கும் இடையுள்ளதை மூப்பர் டல்லின் எச் ஓக்ஸின் ஊக்குவிக்கும் செய்தி வேறுபடுத்துகின்றது எனவும் தேர்ந்தெடுப்புகளையும் முன்னுரிமைகளையும் மதிப்பு கொடுக்க ஒரு ஆற்றல் மிக்க வழியை வழங்குகின்றதெனவும் நான் நம்புகிறேன். அநேக தேர்ந்தெடுப்புகள் தீமையாக இருக்கின்ற வேண்டும் என்றுமில்லை, ஆனால் அது நம்முடைய நேரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் சிறந்த தேர்ந்தெடுப்புகளிலிருந்து நம்மை நிறுத்தி வைத்தால் பின்னர் அவைகள் அபாயமாகிறது. சிறந்த இலக்குகளிலிருந்து திசை திருப்புதல்களுக்காக அவைகள் மாறினால் என தீர்மானிக்கப்படுவதும் மிக தகுதியுடைய முயற்சிகளும் மதிப்பிட வேண்டும். நான் இளம் பிராயமாக இருந்தபோது என் தந்தையுடன் நினைவு கூறத்தக்குள்ள ஒரு கலந்துரையாடல் எனக்கு இருந்தது. வேலை வாய்ப்புகள், குடும்பங்களை பேணுதல் போன்ற நீண்டகால இலக்குகளுக்காக இளம் வயதினர் கவனம் செலுத்துகிறார் என்று ஆயத்தப்படுகிறார் என்று அவர் நம்புவதில்லை. என் தந்தைக்கு நான் நல்ல படிப்பும் ஆயத்தான வேலையும் சிபாரிசிக்க முன்னுரிமைகளாக எப்போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக இருந்தது. விவாதம், மாணவர் நிர்வாகம் போன்ற கூடுதலான நடவடிக்கைகள் என்னுடைய முக்கியமான இலக்குகளுடன் நேரடியாக தொடர்பாக இருக்கும் என்று அவர் பாராட்டினார். கால்பந்தாட்டம், கூடைப்பந்து, மட்டை பந்தாட்டம் மற்றும் ஓட்டப்பந்தயத்திற்காக செலவழிக்கின்ற அதிக நேரங்களை பற்றி அவர் நிச்சயமில்லாதவராக இருந்தார். விளையாட்டு வீரர்கள் பலத்தை, பொறுமையை, அணியின் கூட்டுப்பணியை வளர்க்கின்றார்கள் என்று அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒருவேளை குறைந்த நேரம் ஒரு விளையாட்டில் கவனம் செலுத்துவது சிறப்பானது என்று விளக்கினார். அவருடைய பார்வையில் விளையாட்டு எனக்கு நல்லது, ஆனால் சிறப்பானதல்ல. அதிக முக்கியமான நீண்டகால இலக்குகளுக்காக பதிலாக உள்ளூர் நாயனாக அல்லது புகழ்பெற்ற விளையாட்டு வளர்க்கப்படுகின்றார். என்னுடைய தந்தையின் பார்வையில் ஒரு பந்தை படிக்கிறேன்றா என்று கவலைப்படாமல் நான் அயல்நாட்டு கல்வி படித்திருக்கலாம் என்ற இந்த கொடுக்கப்பட்ட வரலாற்றின் லூசி மட்டைப்பந்து விளையாட்டின் விவரம் எனக்கு பிடித்தது. என் தாய்க்கு விளையாட்டுகள் பிடிக்கும் என்பதையும் நான் தெளிவுபடுத்த வேண்டும். என்னுடைய விளையாட்டுகளில் ஒன்றை தவறிவிடுவது அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தால். பின்னர் ஸ்டான்ஃபோர்ட் கால்பந்த பந்தாட்ட பயிற்சியாளர் என்னுடன் மெர்லின் ஆல்ஸ்டன் உணவு உண்பதாக என்னுடைய உயர்நிலை பள்ளிக்கு கால்பந்தாட்ட பயிற்சியாளர் தெரிவித்தார். பல ஸ்தானங்களில் நான் விளையாடி கொண்டிருந்த லோகன் உயர்நிலை பள்ளி கால்பந்த பணியில் விளையாடி கொண்டிருந்த அவர் அமெரிக்கா முழுவதும் மிக திறமையான வீரர். உயர்நிலை பள்ளியில் நாடு முழுவதும் கால்பந்தாட்ட வீரர்களால் மெர்லின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். கல்லூரியில் நாட்டின் சிறந்த உள்நாட்டு விளையாட்டில் அவுட்லேண்ட் கேடயத்தை அவர் வென்றார். இறுதியாக தேசிய கண்ட கால்பந்தாட்டக்குழு மூன்றாவது வீரராக தேர்ந்து ஆச்சரிய பிரகாரமாக தொடர்ந்து 14 வெற்றிகளில் வென்றார். 1982 ஹால் ஆஃப் புகழ் கூடாரத்தில் அவர் அறிமுகப்படுத்தப்பட்டார். யூட்டாவில் லோகனில் உள்ள ப்ளூபர்ட் உணவகத்தில் ஸ்டான்ஃபோர்ட் பயிற்சியாளருடன் நாங்கள் விருந்துண்டோம். நாங்கள் கைகூலி கொண்ட பிறகு ஒரு முறை கூட என்னை பார்த்து பார்க்கவில்லை. ஆனால் மெர்லின் பேசினார், என்னை தவிர்த்து விட்டார். முதன்முறையாக என் பக்கம் திரும்பினார், ஆனால் என் பெயரை அவரை நினைவுபடுத்தவில்லை. பின்னர் ஸ்டான்ஃபோர்டை நீ தேர்ந்தெடுத்து உங்கள் நண்பரை அழைத்து வந்தால் அநேக பாடத்திட்டங்கள் இருக்கின்றன, அவைகள் ஏற்பாடு செய்யப்படும் என்று மெர்லின் தெரிவித்தார். என்னுடைய தந்தையின் ஆலோசனையை நான் பெற்றுவிட்டோம் என்று இந்த அனுபவத்தின் மூலமாக எனக்கு உறுதியானது. ஆயினும் இலக்குகளையும் நோக்கங்களையும் புதுப்பிக்கவும் மிக அதிக கட்டுப்பாட்டினை பிரயோகிக்க முயற்சிக்கும் இளம் வயதினை மூத்தர்களையும் எல்லாவற்றையும் நான் ஊக்குவிக்கிறேன். நமது இலக்குகள் நம் அன்றாட நடத்தைகளுடன் தேர்ந்தெடுப்புகளும் இணக்கமாக இருக்க வேண்டும். பகுத்தறிவுகளும் திசை திருப்புதல்களும் மேலாக நாம் உயர்த்தப்பட வேண்டும். நீதியில் இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்ய நமது உடன்படிக்கைகளுடன் இணக்கமாக இருந்து தேர்ந்தெடுப்புகளை செய்ய அது விசேஷமாக முக்கியமானது. எந்த காரணத்திற்காகவும் பந்தை கீழே விட்டு விடாமல் இருக்க நமது கண்களை நாம் திசை திருப்பக்கூடாது. தேவனை சந்திக்க ஆயப்படுத்துவதற்கே இந்த வாழ்க்கை சமயம். நாம் சந்தோஷமான மகிழ்ச்சியான மக்கள். நம் நல்ல வேடிக்கை உணர்வை நாம் பாராட்டுகிறோம். நண்பர்களுடன் குடும்பத்துடன் சுதந்திரமான நேரத்தை நாம் பகிர்ந்துகொள்கிறோம். நமது வாழ்க்கையும் நமது தேர்ந்தெடுப்புகள் எல்லாவற்றிற்கும் நாம் எப்படி வாழ்வது என்பதற்கு நாம் அணுகுதல் அடிப்படையாக இருக்க என்பதற்கு ஒரு கவனமான நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். முன்னேற்றத்தை கட்டுப்படுத்துகிற திசை திருப்புதல்களும் பகுத்துறிதல்களும் போதுமான அளவுக்கு அபாயகரமானது. ஆனால் அவைகள் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலும் அவருடைய சபையின் விசுவாசத்தை மங்கச் செய்யும் போது அவைகள் பரிதாபமாக இருக்கின்றது. ஆசாரியத்தை தரித்த பொருள் ஒரு அமைப்பாக போதகரின் சேவைகளிலிருந்து தேவையான உன்னதங்களிலும் தான் நடத்த இடக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வீரமுள்ள சாட்சியமாக இருப்பது விண்ணுலகம் மற்றும் பூ உலகம் மகிமைகளுக்கு இடையில் ஒரு பெரிய பிரிக்கும் சோதனையை நான் சகல நினைவு கூற வேண்டும். அந்த பிரிவினை விண்ணகத்தில் நாம் காணப்பட வேண்டும். நமது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தின் நிச்சயத்தில் ஆழ்ந்த சக்தியை நான் சாட்சியை நான் பகிர்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஆமென்.
என் அன்பு சகோதரர்களே, தலைவர் தாமஸ் எஸ் மான்சனின் தனிப்பட்ட உதாரணத்தினாலும் ஆசாரியத்துவ சேவையினாலும் நாம் தொடர்ந்து உணர்த்தப்படுகிறோம். அண்மையில் பல வீக்காரர்களிடம் கேட்கப்பட்டது, தலைவர் மான்சனிடம் உன்னை மிகவும் கவர்ந்தது எது? தலைவர் மான்சன் ஒரு குழந்தையாக தேவையில் இருந்த நண்பருக்கு தன் பொம்மைகளை கொடுத்தார் என நினைவு கூர்ந்தார் மற்றொருவன். தலைவர் மான்சன் தன் தொகுதியிலிருந்த அநேக விதவைகளை கவனித்தார் என்றான் மற்றொருவன். அவர் மிக இளம் வயதிலேயே அப்பாசலாக ஆகிவிட்டால் பலருக்கு உதவி செய்தார் என்றான். உண்மையாகவே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பற்றிய நமது தீர்க்கதரிசியின் விசேஷித்த சாட்சியையும் எப்போதும் ஆவியின் உணர்த்துதல்களை பின்பற்றும் அவரது ஒப்பு கொடுத்தலையையும் நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். அவர் பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு அனுபவத்தை கொண்டு அதிக முழுமையாக சுவேஷத்தின்படி வாழவும் நமது சொந்த சாட்சிகளை நாடி பலப்படுத்தவும் தலைவர் மான்சன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்று நம் எனது செய்தி 112வது விட 12 ஐ நெருங்குபவர்களுக்கு இருந்தாலும் நான் சொல்கிற கொள்கைகள் ஒவ்வொருவருக்கும் தான். தலைவர் மான்சன் வாசகத்துக்கு பதிலாக நான் கேட்கிறேன், சுவேஷம் உண்மையானது என நான் ஒவ்வொருவரும் அறிகிறோமா? தலைவர் மான்சன் சொன்னதை மீண்டும் சொல்கிறேன், நமது இரட்சகர் மற்றும் அவரது சுவேஷம் பற்றிய பலமான சாட்சி உங்களை ஆவத்திலிருந்து உங்களை சுற்றிலுள்ள தன்மையிலிருந்து பாதுகாக்கவும். இவை பயிற்சி சாட்சி பற்றிய சாட்சி ஏற்கனவே உங்களில் இல்லையெனில் ஒன்றை பெறுவதற்கு தேவையானதை செய்யுங்கள். உங்கள் சொந்த சாட்சியை பெற்றிருப்பது உங்களுக்கு முக்கியம் ஆகும். இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவேஷம் உண்மையானது என நாமே அறிவது வாழ்க்கையில் மிகப்பெரிய மிகவும் ஆனந்தமான அனுபவமாகும் இருக்க முடியும். தடிப்பான போர் வீரர்கள் சொன்னது போலவே பிறரின் சாட்சிகளில் நாம் தொடங்க வேண்டியிருக்கலாம். எங்கள் அன்னைகள் அதை அறிந்திருக்கிறார்கள் என நாங்கள் சந்தேகப்படவில்லை. தொடங்க இது நல்ல இடம், ஆனால் நாம் அங்கிருந்து கட்ட வேண்டும். இவைகளை குறித்து நான் அறிந்திருக்கிறேனே என்று எண்ணுகிறீர்களா? ஆல்மா தொடர்ந்தான், இதே தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே அவை எனக்கு தெரியப்பட்டன என உங்களுக்கு சொன்னான். இதே இவைகளை நான் அறிந்த கொள்ளும்படி அநேக நாட்கள் உபவாசம் செய்தேன் என்று கூறினான். இப்பொழுது அவைகளை மையமான என்று நானே அறிந்திருக்கிறேன். ஆல்மா போல நெப்பியும் சத்தியத்தை தானே அறிந்தான். தன் தகப்பன் அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை பேச கேட்க பின்பு அவனது தகப்பன் அறிந்த நெப்பியை அறிய விரும்பினான். இது சாதாரண ஆர்வத்தை விட அதிகமானது. இது அவன் அசித்த அகப்தத்தில் இருந்து ஒன்று. நபி தன் இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருக்கும் வேளையில் மிக உயர்ந்த மலையின் மீது கர்த்தருடைய ஆவியால் அடுத்து சொல்லப்பட்டான். அங்கு அவன் நீ வாஞ்சிப்பது என்ன என கர்த்தருடைய ஆவியால் எடுத்து கேட்டான். அவனது பதில் எளிமையானது, நான் என் தந்தை கண்ட காரியங்களை காண வாஞ்சிக்கிறேன். அவனது நம்புகிற இருதயம் மற்றும் கருத்தான முயற்சிகளின் தின்பம் நெபி ஒரு அற்புதமான அனுபவத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டான். நெபியை போல தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு ஜோசப் ஸ்மித்து ஆவிக்குரிய சத்தியங்கள் பற்றி கடுமையாக யோசிக்க அவரது மனம் அழைத்த போது மிகவும் இளைஞராக இருந்தார். மதம் பற்றிய பிரச்சனையான குழப்பம் நிறைந்த செய்திகளால் குழப்பப்பட்டதால் ஜோசப்புக்கு ஒரு மிகவும் குழப்பமான நேரத்தில் நெருக்கமானது இருந்தது. அவர் எந்த சபை சரியானது என அறிய விரும்பினார். வேதகமத்தில் உள்ள வார்த்தைகளால் உணர்த்தப்பட்டவராய் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் என்னிடம் கேட்க கடவும் என்று அறிந்தான். அவரது விசுவாசத்தின் அவர் செய்ய தேவன் ஒரு விசேஷித்த பணியை வைத்திருந்தாலும் ஜோசப் ஸ்மித் பிதாவாகிய தேவனையும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தார். ஜோசப்பின் அனுபவத்தின் உங்கள் சொந்த சாட்சியை பெறவும் அல்லது பலப்படுத்தவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரியை நீங்கள் காண்கிறீர்களா? வேதங்கள் இதை இருதயத்தில் ஊடுருவ அனுபவித்தார். இயக்கப்பட்டோடு அணைக்கப்பட்டோடு இருக்கிற ஒரு விளக்கு ஸ்வேச்சாக சிலர் சாட்சி பற்றி பேசுகின்றனர். நீங்கள் சாட்சி பெற்று இருக்கலாம் அல்லது பெறாமல் இருக்கலாம். உண்மையில் வளர்ச்சி மற்றும் செழிப்பத்தன் பல்வேறு நிலைகளை காட்கிற மரம் போன்றது சாட்சி. உலகின் மிக உயரமாக மரங்களில் சில மேற்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ரெட்வுட் தேசிய பூங்காவில் காணப்படுகின்ற இந்த பெரிய மரங்களின் அடியில் நீங்கள் நிற்கும்போது ஒவ்வொருவரும் ஒரு சிறிய விதையிலிருந்து வளர்ந்து என நினைக்க வியக்கப்பாக இருக்கிறது. அதுபோலவே நமது சாட்சிகளாகும். ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் அவை தொடங்கினாலும் தொடர்ந்த போஷிப்பினால் அவ்வப்போது அவை ஆவிற்குரிய சந்திப்புகள் மூலமாகவும் அவை வளர்ந்து விருத்தியப்படுகின்றன. அப்போது தீர்க்கதரிசி ஆல்மா நாம் எப்படி சாட்சியை விருத்தி செய்கிறோம் என விளக்கியும் போது ஒரு மரமாக வளர்கிற விதையை பற்றி பேசியது வியப்பல்ல. அவன் சொன்னான், உங்கள் இருதயத்தில் ஒரு விதையை நீங்கள் இடம் கொடுத்தால் இதே அது உண்மையான விதையாகவோ அல்லது நல்ல விதையாகவோ இருந்தால் அது உங்கள் ஆவிசுவத்தினாலும் அகற்றாமலும் நீங்கள் கர்த்தருடைய ஆவியை எதிர்க்காமலும் இருந்தால் இதே அது உங்கள் மார்பின் விரைவடையும். இப்படித்தான் அடிக்கடி ஒரு சாட்சி தொடர்கிறது. தேவ வார்த்தை உண்மையானது என காட்டுகிற பரிசுத்த தெளிவாக்குகிற உறுதி கூறும் உணர்வுகளுடன் ஆயின் இந்த உணர்வுகள் அற்புதமானவை என்பதை போலவே அவை ஆரம்பம் மட்டுமே. பூமியிலிருந்து முதலில் சிறிய முளை வெளிவரும் போது ரெட்வுட் மரத்தை வளர்க்கும் வேலையை விட அதிகமின்றி உங்கள் சாட்சியை வளர்க்கும் பணி செய்யப்படுவதில்லை. ஆல்மா சொல்வது போல நீங்கள் அந்த விருஷத்தை விட்டுவிட்டால் அதனுடைய போஷிப்பை குறித்து கலைப்படாமல் போனால் இதே அது எந்த வேரும் பிடிக்காது. சூரியனின் வெப்பம் வரும்போது அதை சுட்டிருக்கும். பல சமயங்களில் நமது சாட்சிகள் ஒரு மரம் வளர்ந்து போலவே வளரும். நமது தொடர்ந்த கருத்தான முயற்சிகளின் விளைவாக மெதுவாகவும் தடையில்லாமலும் வார்த்தையை போஷிப்பீர்களானால் ஆம், அதிக கருத்தோடும் பொறுமையோடும் உங்கள் விசுவாசத்தினால் விருட்சம் வளரவே அது போஷித்து அதனுடைய கனியை எதிர்பார்த்திருக்கிறேன் எனில் அது வேர் பிடிக்கும். அது நித்திய ஜீவகாலமாய் வளர்கிற விசுவாஸ் விருட்சமாய் இருக்கும் என ஆல்மா வாக்குத்தத்தம் சொன்னார். இந்த தொடக்க சாட்சி பிற அநேக சுவேஷ சத்தியங்களை பற்றிய எனது சாட்சிக்காரிய உக்கிய அமைந்து ஏனெனில் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் கற்பித்தார். நான் ஆம் மார்மன் புத்தகம் உண்மை என அறியும் போது ஜோசப் ஸ்மித் உண்மையான தீர்க்கதரிசி எனவும் அவர் நித்திய பிதவாகிய தேவனையும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தார் என்பதும் தெரியும். என் இளம் நண்பர்களே, சுவேஷம் உண்மையானது என கற்கவும் நாமே உறுதி செய்யவும் இதுவே நேரம் என்றே நான் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கிய பணி இருக்கிறது. அப்பணியை நிறைவேற்ற நமது சொந்த சாட்சியை பெறவும் விருத்தி செய்யவும் நாமே ஆல்மா நெபி மற்றும் இளம் ஜோசப் ஸ்மித் போல விசுவாசம் கொள்ள வேண்டும். நாம் முன்பு சொன்ன இளம் உதவிக்காரன் போல தலைவர் மான்சன் சாட்சி பற்றி நான் வியக்கிறேன். அது கோபுரம் போன்ற ரெட்வுட் போன்றது. ஆயினும் தலைவர் மான்சனின் சாட்சி கூட காலப்போக்கில் வளர்க்கப்படும் விருத்தி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. தலைவர் மான்சன் போல இயேசு கிறிஸ்து தான் நமது இரட்சகர், உலகின் மீட்பர் எனவும், ஜோசப் ஸ்மித் மறுஸ்தாபித்தின் தீர்க்கதரிசி எனவும், தேவனின் ஆசாரியத்துவத்தின் மறுஸ்தாபிதம் உட்பட நாமே அறியலாம். நாம் பரிசுத்த ஆசாரியத்துவம் தீர்க்கதரிசி தீர்க்கிறோம். நாம் இவற்றை அறிந்து அவற்றை நாமே அறிவோம் என்பதை இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தில் என் சாட்சியாக இருக்கிறது. ஆமென்.
சகோதரர்களே, கிறிஸ்துவத்தை நான் நேசிக்கிறேன். உங்களோடு இருப்பதை நான் நேசிக்கிறேன். இந்த மகத்தான காரணத்திற்காக நாம் ஒன்று சேர்ந்து சேவை செய்வதற்காக நான் மிகவும் ஆழ்ந்த நன்றியுள்ளேன். நாம் ஒரு விசேஷமான காலங்கள் இருக்கும். மருந்து, விஞ்ஞானம், தொழில்நுட்பம் போன்றவற்றில் அற்புதமான முன்னேற்றங்கள் அநேக வாழ்க்கை தரத்தை விருத்தி செய்துள்ளது. இருந்தும் மிகப்பெரிய அளவில் மனித துயரங்களும் ஏமாற்றங்களும் பெற்றிருக்கின்றன. யுத்தங்களின் வதந்திகள், மேலாக உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானவர்கள் பாதிக்கின்ற வெள்ளங்கள் நெருப்புகள், பூமி எதிர்ச்சிகள் மற்றும் வியாதிகளையும் சேர்த்து இயற்கையின் அழிவுகளை அதிகரித்து வருகின்றன. எல்லா இடங்களிலும் தேவனின் பிள்ளைகளின் நல்வாழ்க்கை பற்றி சபைத் தலைவர்கள் அக்கறையுள்ளவர்களும் விழிப்புணர்வர்களும் இருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் முடிகிறதோ அங்கே அப்போது எளியவர்களுக்கு உதவ சபை அவசர பிரிவு முன்னு வருகிறது. உதாரணமாக கடந்த நவம்பர் மாதம் ஹயான் சூறாவளி பிலிப்பைன்ஸ் தீவை தாக்கியது. பெருமழிவின் துயரத்தின் சுவடை ஒரு ஐந்தாவது வகையான ஹயான் சூறாவளி விட்டு வைத்து பட்டணங்கள் முழுவதும் அழிந்து போய் அநேகம் உயிர்கள் மாண்டு போய் வீடுகள் சிதைந்தன அல்லது அழிந்து போயின. தண்ணீர், சாக்கடை, மின்சாரம் போன்ற அடிப்படை சேவைகள் நிறுத்தப்பட்டன. இந்த அழிவை தொடர்ந்து மிக ஆரம்ப காலத்திலிருந்தே சபையின் உதவிகள் கிடைக்க ஆரம்பித்தன. அங்கத்தினர்களும் அங்கத்தினர் அல்லாதவர்களுக்கும் ஒன்று போல உணவு, தண்ணீர், உடைகள், ஆரோக்கிய பொருட்கள் போன்றவற்றை கொடுப்பதில் தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நிவாரணம் அளிப்பதில் பிலிப்பைன்ஸில் வாழ்ந்து கொண்டிருந்த அங்கத்தினர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சபையை கூடும் இடங்கள் புகழிடங்களாயின்றன. பிரதேச தலைமை மற்றும் உள்ளூர் ஆசாரிய தலைவர்களின் தலைமையின் கீழ் அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து போன அனைத்து அங்கத்தினர்களின் நிலைமைக்கும் பாதுகாப்புக்கும் தகுந்தாற்போல் மதிப்பிடப்பட்டது. வசதியான வாழ்வுக்கான நிலைக்கும் சுயசார்புக்கும் அங்கத்தினர்கள் திரும்பி வர அவர்களுக்கு உதவ உற்சாகமான திட்டங்கள் வடிவம் எடுக்கப்பட்டது. ஆரம்பித்து தங்களுடைய மரச்சட்ட குடியிருப்புகளையும் வீடுகளையும் கட்ட சபை அங்கத்தினர்கள் அடக்கமான வசதிகளை கொடுக்கப்பட்டன. இது இலவச செய்தி பிரதி அல்ல. அங்கத்தினர்கள் பயிற்சிகளை பெற்று அவர்கள் தேவையான உழைப்பை அவர்களுக்கு மற்றவர்களும் கற்றுக் கொடுத்தார்கள். மர வேலைகள், தண்ணீர் குழாய், வேலைகள் மற்றும் வேறு கட்டிட வேலைகளின் திறமைகள் அங்கத்தினர்கள் கற்றுக்கொண்ட போதும் பக்கத்து பட்டணங்களும் சமுதாயத்திலும் புதுப்பித்தல் ஆரம்பித்த போது அவர்கள் வேலை வாய்ப்புகளுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்த அதில் விளைந்த ஒரு ஆசீர்வாதம். தேவையுடையவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவுவதே சுவிசேஷ கொள்கைக்கு ஒரு அடிப்படையாகவும் ரட்சிப்பின் நித்திய திட்டத்திற்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே தேவையுடையவனுக்கு எளியவனுக்கும் உன் சகோதரனுக்கும் உன் கையை தாராளமாக திறக்க வேண்டும் என்று நான் கட்டளையிடுகின்றேன் என்று உலக ஊழியத்திற்கு முன்பு ஜெகோவா அறிவித்தார். தனிப்பட்டவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் மென்மையடைய தகுதி தெய்வீகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நான்கு சபைகள் பொறுப்புகளிலிருந்து நமது காலத்தில் எளியவர்கள் தேவையற்றவர்களுக்கும் எளியவர்களும் உதவி செய்வது, தேவையுடையவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவி சரீரப்பிரகாரமான ஆவிக்குரிய ரட்சிப்பு நிறைய கருத்தில் கொள்கிறது. இது சபை அங்கத்தினர்கள் தனிப்பட்ட சபையும் அப்படியே ஆசாரிய அதிகாரத்தின் மூலம் செய்யப்படும் சம்பிரதாய சபை நல்வாழ்வும் இதில் அடங்கியிருக்கிறது. கர்த்தரின் திட்டத்தில் முதன்மையான சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவுவது உபவாசத்தின் பிரமாணம். அவருடைய மக்களை ஆசீர்வதிக்கும் எளியவர்களுக்கு சேவை செய்ய அவர்களுக்கு வழி செய்து கொடுக்கும் உபவாசத்தின் காணிக்கை பிரமாணத்தை கர்த்தர் ஸ்தாபித்தார். ரட்சகரை பின்பற்றுபவர்களுக்காக சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளியவர்களுக்கும் நமக்கு தனிப்பட்ட குறிப்பிட்ட வந்து உலகம் முழுவதும் உள்ள உண்மையில் அங்கத்தினர்கள் ஒவ்வொரு மாதமும் உபவாசம் இருந்து உதவி செய்கிறார்கள். 24 மணி நேரத்திற்கு உணவையும் தண்ணீரையும் தவிர்த்து பின்னர் தங்கள் எடுத்திருக்க வேண்டிய உணவின் மதிப்பிற்கு சமமான பணத்தை சபைக்கு கொடுக்கிறார்கள். ஐசாயாவின் வார்த்தைகள் ஜபத்தோடு கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் போதிக்கப்பட வேண்டும். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியில் பிணையல்களை நெகிழ்விக்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கவர்களை விடுதலையாக்கி விடுவதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுவதாகும். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்தலும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீடிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரங்களை கொடுக்கணும் உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கணும் அல்லவா எனது உகந்த உபவாசம். உபவாசத்தின் விதிகளுக்கு கீழ்ப்படிவர்களுக்கு கர்த்தரால் வாக்களிக்கப்பட்ட அற்புதமான ஆசீர்வாதங்களை ஐசையா பட்டியலிட்டுக் கொண்டே போகிறார். அப்பொழுது விதிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துடித்து உன் நீதி உனக்கு முன்னாலேயே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். பசியுள்ளிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்திப்படுத்துவார். இந்த வேத வசனங்களை பற்றி ஹெரால்டு பி லீ இப்படியாக சொல்கிறார். உபவாசத்திலிருந்து வரும் வியப்புறும் ஆசீர்வாதங்கள் எல்லா காலங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு உபவாசம் தேவை என்று உபவாசத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் இந்த பெரிய தீர்க்கதரிசியின் மூலமாக இங்கே கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐசாயாவின் புத்தகத்தில் 58 அதிகாரத்தில் நீங்கள் அரசி பார்த்தால் எதற்காக உபவாச காணிக்கை நாம் செலுத்த கர்த்தர் விரும்புகிறார், எதற்காக நாம் உபவாசிக்க விரும்புகிறார் என்பதை தெளிவுபடுவதை நீங்கள் காண்பீர்கள். இப்படியாக நாம் தகுதி அடைவதால் கர்த்தரை நாம் அழைக்க முடியும், அவர் பதிலளிப்பார் என்பதாலே நாம் சத்தபோது இதோ நான் இருக்கின்றேன் என்று கர்த்தர் சொல்லுவார். தலைவர்களே தொடர்ந்தார், நாம் அவரை அழைப்போம் ஆனால் அவர் பதிலளிக்க மாட்டார் என்ற நிலைமையில் நாம் எப்போதாவது நாம் இருக்க விரும்புவோமா? நமது துன்பத்தில் நாம் சத்தமிடுவோம், அவர் சம்மதிக்க மாட்டார். இது அடிப்படைகளையும் நாம் நினைக்கக்கூடிய நேரம் இதுதான் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் கர்த்தரின் அதிகமான தாசீர்வாதங்கள் நமக்கு தேவை கலப்பில்லாமல் பூமி முழுவதிலும் நியாய தீர்ப்பு புரிகின்ற காலங்கள் நம் முன்னே இருக்கிறது. நமக்கான தீர்க்கதரி தாமஸ் எஸ் மான்சன் இந்த கொள்கைகளில் திரைப்பட்ட அனுபவத்தின் சாட்சியாக அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னார், எளியோருக்கு கொடுத்த சபையின் எந்த அங்கத்தினரும் அந்த அனுபவத்தை மறக்கவோ அல்லது வருத்தப்படவோ மாட்டார்கள். உற்பத்தி, சேமிப்பு, சுயசார்பு, சுயச்சார்பு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதால் நமக்கு புரிதல்ல. சகோதரே, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை அங்கத்தினர்கள் ஒரு உடன்படிக்கை செய்யும் கற்பனைகளை கொள்ளும் மக்களாக இருக்கிறார்கள். உபவாசத்தின் பிரமாணத்தை கைக்கொள்வதற்கு எளிய உண்மையாக அதை கை கொண்டால் அதை அதிக ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரமாணத்தையும் கற்பனையும் என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. நாம் உபவாசித்து நேர்மையான ஒரு உபவாச காணிக்கையை கொடுக்கும்போது உணவின் விலையால் விரிவாக்கப்படுகின்ற கர்த்தரின் பண்டக சாலைக்கு நாம் கொடுக்கிறோம். வழக்கமாக நாம் செய்யும் செலவு செய்வதற்கும் அதிக பணம் தியாகம் செய்ய வேண்டிய தேவையில்லை. அதே நேரத்தில் நாம் முன்பு குறிப்பிட்டிருந்த பொருள் அதிகமான ஆசீர்வதற்கு நாம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறோம். உபவாசமான பிரமாணம் சபை அங்கத்தினர்கள் யாவருக்கும் பொருந்தும். இளைஞர்கள் இளம் பிள்ளைகள் அவர்களால் கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். உபவாச பிரமாணத்தை கை கொள்ளவும் முடிகிற போது உணவிலிருந்து ஆரம்பித்து பிறகு இரண்டு உணவுகள் அவர்கள் கற்றுக் கொடுக்கப்படலாம். கணவர்களும் மனவர்களும் திருமணமாகாதவர்கள் வாலிபர்கள் பிள்ளைகள் கர்த்தரின் ஆசீர்வாதங்களையும் உபவாச வேலையில் முழுவதில் பலத்தையும் நாடும்போது தங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தி உபவாசம் ஜபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தரின் பிரதிநிதியான ஆயிரத்தில் உபவாசிக்க காணிக்கை கொடுக்கும்போது இது உபவாச பிரமாணத்தில் நிறைவேற்றது. ஆயர்களே, தொகுதியில் நல்வாழ்வை நீங்கள் நடத்துகிறீர்கள். சிறுமை பெற்றவர்களை நாடி உதவுவதற்காக நீங்கள் உங்களிடம் உதவி தெய்வீக அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் தாங்களாகவே தங்களுடைய உதவி சுயசார்புள்ள அங்கத்தினர்களுக்கு உதவுவதை ஒத்தாச இச்சங்க தலைவர் மற்றும் ஆசாரிய குடும்ப தலைவர்கள் ஆதரவுடன் உங்களுக்கு இலக்கு. தற்காலிகமான உதவியாகவும் குடும்பத்தினரின் சமுதாய ஆதாரங்களும் ஒரு துணையாகவும் உபவாச காணிக்கைகளை கவனமாக பயன்படுத்த அங்கீகாரத்தின் சரீரப்புறமான ஆய்வுக்குரிய தேவைகளுக்கு நீங்கள் பணிவிடை செய்கிறீர்கள். சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவுவதில் ஆசாரியத்தின் தரவுகோள்களை ஜபத்துடன் பயன்படுத்தி பகுத்தறிவதில் உபவாச காணிக்கையின் சரியான பண்பாடு வாழ்வை ஆதரவு என்று வாழ்க்கை தடையல்ல என்று நினைந்து கொள்கிறேன். ஆரோனிய ஆச்சரிய குடும்பத் தலைவர்களை வெளிப்புற தரவுகளை தந்திருக்கிறார்கள், அதிகாரத்தை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஆயருடன் பணியாற்றி ஆச்சாரியத்து கடமைகளை பற்றி குடும்பம் அங்கத்தினர்களுக்கு அறிவுரை கொடுத்து உபவாச காணிக்கையை செலுத்த அவர்களுக்கு வாய்ப்பளிக்க சபை அங்கத்தினர் அவர்களை வழி நடத்துகிறீர்கள். ஆரோனிய ஆச்சாரியத்துவத்தை தரித்திருப்பவர்கள் தங்கள் ஆச்சாரியத்துவத்தை மேன்மைப்படுத்த இந்த வாய்ப்பை சபை சங்கத்தினர்கள் யாவருக்கும் பரப்புகிறார்கள். உபவாசத்தின் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை அதிகமாக விரும்புபவர்களுக்கு நீங்கள் கடிக உதவி செய்வீர்கள். சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவுவதின் உற்சாகத்திற்கும் மற்றபடி கடன இதயங்களை கொண்டிருப்பவர்களுக்கும் இதயங்களை மிருதுவாக்க வல்லமையாக இருக்கின்ற சபைக்கு வழக்கம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கும் என்பதை நீங்கள் அனுப்புகின்றீர்கள். உபவாச காணிக்கைகளுக்கு சேகரிப்பதில் தலைவர் மான்சன் கூறுகின்றார், ஆயர்களே, ஒரு பகுதியிலிருந்து வேறு பகுதிக்கும் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கும் சூழ்நிலைகள் பரவலாக வேறுபடும் என்பதை கூறுங்கள். ஆரோனிய ஆச்சரியத்தின் குடும்ப அங்கத்தினர்கள் வீடு வீடாக சென்று தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் வாழும் பகுதியில் சாத்தியமில்லாமல் இருக்கலாம். ஆயினும் தெற்க தரிசின் ஆலோசனை ஜபத்துடன் கருத்தில் கொண்டு உபவாச காணிக்கைகளை சேகரிப்பதில் பங்கேற்பதால் தங்களுடைய ஆச்சரியத்தை மேம்படுத்த உங்கள் தொகுதியில் ஆராணி ஆச்சாரியத்தை பொருத்தமான வழிகளில் உணர்த்துவதிலே நாடவும் நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம். நீஃபை 3:27 அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த கர்த்தா கேட்டார், நீங்கள் எத்தகைய மனுஷராக இருக்க வேண்டும், என்னை போலவே இருக்க வேண்டும் என்று அவர் பதில் அளித்தார். கிறிஸ்துவின் நாமத்தை நம் மீது நாம் எடுத்துக்கொள்ளும் போது அவரை பின்பற்ற நாம் முயற்சிக்கும் போது நம் முகங்களில் அவருடைய சாயலை நாம் பார்த்து நாம் அவரை போலாகவும். சிறுமை பெற்றவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவுவது இரட்சகரின் ஊழியத்தில் இயல்பு. அவர் செய்த எல்லாவற்றிலும் அது இருந்தது. யாவரையும் அவர் அணுகி நம்மை உயர்த்துகிறார். அவருடைய முகம் மெதுவாயும் அவருடைய சுமை இலக்குவாயும் இருக்கிறது. சிறுமை பெற்றவர்களும் எளியவர்களும் உதவுவதில் இரட்சகரை போலிருக்க உபவாச பிரமாணத்தை கைகொள்ளுமையாக இருப்பதில் உபவாச காணிக்கையை தாராளமாக செலுத்துவதில் நாம் ஒவ்வொருவரையும் நான் அழைக்கிறேன். சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உண்மையுள்ளவர்களாக ஆய்வுகளுக்குரிய முதல் பிரதிபலிப்பு. இந்த அது கொடுப்பவர்களையும் பெறுகிறவர்களும் ஆசீர்வதிக்கும் நான் தாழ்மையுடன் சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆமென்.
The choir and congregation.
சேர்ந்திசைக்குழுவும் குடத்தினரும் கூட்டத்தினரும் இப்போது எழுந்து நின்று We thank thee, O God, for a prophet என்ற பாடலை பாடுவார்கள். பாடலின் நிறைவில் உங்களிடம் பேசுவதும் எனது சலாக்கியமாக இருக்கும் என் குறிப்புகளை தொடர்ந்து பிரதான தலைவியின் முதலாம் ஆலோசகர் தலைவர் ஹென்றி பியரிங் பேசக்கூடுவார்.
Yes, we thank our Heavenly Father for a prophet.
தமக்கு தீர்க்க தரிசிக்காக பரலோக பிதாவுக்காக நன்றி.
And how we love our president and prophet, President Thomas S. Monson.
நாம் தலைவர் மான்சனை நேசிக்கிறோம்.
Praying for the members of the church and especially for the priesthood.
இந்த தீர்க்க ஆசாரியத்தவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது. இங்கு நம்மிடம் இருக்கிற அநேக அங்கத்தினர்களுக்கு என் அருமையான சகோதரர்கள், இயேசு
கிறிஸ்துவின்
ஆ நித்தியத்தில் நமது ராஜகன் கடைசி இரவாக இருந்தது. அவருடைய சீசர்களும் அவர் அப்பத்தை பிடுங்கும் போது அவர் சொன்ன ஒன்று பெரிய எச்சரிக்கையுடன் மிகுந்த தாக்கத்துடனும் துக்கத்துடனும் அவருடைய இருதயங்கள் நிரப்பப்பட்டு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என அவரிடம் அவர் சொன்னார். அவர் சொன்ன சத்தியத்தை பற்றி சீசர்கள் ஒன்றும் கேட்கவில்லை. அவர்கள் சுற்றிலும் பார்த்து ஒருவனை சூட்டிக்காட்டி அது அவனோ என்றும் கேட்கவில்லை. மாறாக அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்டத் தொடங்கினார்கள். அந்த கேள்வி இரட்சகர் நம்மிடம் கேட்கப்பட்டால் நாம் எல்லோரும் என்ன செய்வோம் என நான் ஆச்சரியப்படுகிறேன். நம்மை சுற்றியவர்களை நோக்கி, ஒருவேளை சகோதரர் ஜான்சனை பற்றி அவர் பேசிக்கொண்டிருக்கிறாரா, நான் எப்பொழுதும் அவரை பற்றி வியப்புறுவேன், அல்லது சகோதரர் பிரவுன் இங்கிருக்கிறார் என்று சந்தோஷப்படுகிறேன், உண்மையிலே இதை அவர் கேட்க வேண்டும் என்று நமது இருதயங்கள் சொல்லுவோம், அல்லது அதை பழைய சீசர்களைப் போல் நம்மை நாம் நோக்கி நானோ என்று அந்த ஊடுவீச்சலோடு கேள்வியை கேட்போமா? அண்டவரே நானோ என்று இந்த எளிய வார்த்தைகளின் ஞானத்தின் ஆரம்பம் தனிப்பட்ட மனமாற்றும் நிலையான மாற்றமா இருக்கிறது. ஒரு சமயம் அவனுடைய அக்கம் பக்கத்தை சுற்றி மாலை நேரத்தில் நடப்பதில் மகிழ்ச்சி அடைந்து ஒரு மனிதன் இருந்தான். குறிப்பாக அவனுடைய பக்கத்து வீட்டை வேகமாக கடப்பதை எதிர்பார்த்திருந்தான். இந்த அண்டை வீட்டான் அவனுடைய புல்வெளியை வெட்டி சீர்படுத்திருந்தான். பூக்கள் எப்பொழுதுமே பூத்து குலுங்கியது. மரங்கள் ஆரோக்கியமாகவும் நிழல் தருவதையாகவும் இருந்தது. ஒரு அழகிய பூவெளியை வைத்திருக்க அண்டை வீட்டான் எல்லா முயற்சிகளும் எடுத்து புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் ஒரு நாள் அந்த மனிதன் அவனுடைய அண்டை வீட்டானின் வீட்டை கடந்து போகும்போது இந்த அழகான புல்வெளிக்கு மத்தியில் ஒரே ஒரு பெரிய மஞ்சள் பூச்செடியை அவன் பார்த்தான். அவ் வெளியே தள்ளி கொண்டிருப்பதை பார்த்து அவன் ஆச்சரியமடைந்தான். பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் அதை பறிக்காத அவன் அதை பார்க்கவில்லையா? அந்த மஞ்சள் பூவிலிருந்து விழும் விதைகள் இன்னும் அதிகமான மஞ்சள் பூச்செடிகள் வளரும் என்பது அவனுக்கு தெரியாதா? அவன் நினைத்தான், அதை அவன் பிடுங்க வேண்டுமா? செடிகள் வளராம இருக்க மருந்தை தெரிக்கலாமே. ஒருவேளை இரவில் முகத்தை மூடிக்கொண்டு ரகசியமாக அவன் அதை பிடுங்கலாமே. அவனுடைய வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது இந்த சிந்தனையை அவன் முழுவதுமாக அக்கிரமத்திலிருந்து நூற்றுக்கணக்கான மஞ்சள் பூச்செடிகளை முட்டியிருப்பதை அவன் சொந்த பூவெளியை கண்ணெடுத்து பார்க்காமல் அவன் வீட்டிற்கு நுழைந்தான். இதை கதையை இரட்சகர் வார்த்தைகளை நமக்கு நினைவூட்டுவதில்லையா? நீ உன் கண்களில் இருக்க உத்தரங்களை உணராமல் உன் சகோதரின் கண்களிலிருந்து துரும்பை பார்க்கிறது என்ன? முன்பு உன் கண்களிலிருந்த உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்களில் இருக்க துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இந்த உத்திரங்களில் துரும்புகளின் விவகாரம் நம்மையே நாம் தெளிவாக பார்க்க முடியாதிருக்கும் நமது இயல்மைக்கு நெருக்கமான தொடர்படைய தோன்றுகிறது. நம்முடைய சொந்த வியாதிகளை பார்க்க எப்பொழுதும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் போது மற்ற மக்களுக்கு மிக சிறப்பாக கண்டுபிடிக்கவும் நிவரங்களை சொல்லவும் நம்மால் எப்படி முடிகிறது என்பது நிச்சயமாக எனக்கு தெரியவில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு முழு எலும்பிச்சாய் பழசாற்றை அவனுடைய முகத்தில் பூசினால் புகைப்பட கருவிகள் அவன் காணாமல் இருப்பான் என நம்பி ஒரு மனிதனை பற்றி செய்தியில் நான் ஒரு கதையாயிருந்ததை. ஆகவே நான் முகமும் முழுவதில் எலுமிச்சாரை போட்டு பூசிக்கொண்டு வெளியே போய் இரண்டு வாங்குகளில் திருடினான். விரைவிலே மாலை செய்திகளில் அவனுடைய உருவம் ஒளிபரப்பப்பட்ட போது அவன் கைது செய்யப்பட்டான். பாதுகாப்பு புகைப்படை காவலிலிருந்து எடுக்கப்பட்ட அவனுடைய படங்களை அந்த மனிதனுக்கு காவற்றுக்காரர்கள் காட்டிய போது அவன் கண்களிலே அவனால் நம்ப முடியவில்லை. ஆனால் என்னுடைய முகத்தில் நான் எலும்பிச்சை புலசாரை பூசினேன் ஏன் அவன் மறுப்பது தெரிவித்தான். கார்னல் பல்கலைக்கழகத்தின் ஒரு விஞ்ஞானி இந்த கதையை கேட்டபோது அவனுடைய சொந்த திறமைகளை பற்றி அவனுக்கு தெரியாத வேதனை என்ன என்று அவர் ஆராய்ச்சி அடி இது ஒரு பொதுவான பிரச்சனை என்பதை தீர்மானிக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் திறமைகளின் ஒரு வரிசையான சோதனைகளை செய்து பின்னர் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று அவரிடம் மதிப்பிட கேட்க இரண்டு ஆராய்ச்சியர்களை கல்லூரி மாணவர்களையும் பங்கேற்க அழைத்தார்கள். மோசமாக செய்த மாணவர்கள் அவர்களுடைய சொந்த செயல்களை மதிப்படுவதில்லை, சரியாக செய்யாதவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சில அவர்கள் உண்மையிலே இருந்ததை விட 5 மடங்கு அதிகமாக அவர்கள் மதிப்புகளை மதிப்பிட்டிருந்தார்கள். ஏராளமான வழிகளில் இந்த மீண்டும் நடத்தப்பட்டு அதே முடிவு மீண்டும் மீண்டும் செய்யப்பட்ட போது நாம் இருந்ததை போல் நம்மை பார்க்க நம்மால் அநேகருக்கு கடினமான நேரம் உண்டு. வெற்றி பெற்ற மக்களும் கூட அவர்களுடைய சாதனைகளை கூடுதலாக மதிப்பிட்டு மற்றவர்களின் சாதனைகளை குறைவாக மதிப்பிடுகிறார்கள். அவைகளை உண்மை நிலையிட மிக அதிகமாக நாம் நம்ப ஆரம்பிக்கும் போது விசேஷித்த மகத்தான வழிகளில் நம்மை விருந்தி செய்ய ஆசீர்வாதங்களை வாய்ப்புகளுக்கு நாம் நம்மையே குருடாக்குவோம். சபை புள்ளி விவரங்கள் சிலவற்றில் உயர்ந்திருந்து ஒரு தொகுதியில் எனக்கு நெருக்கமான ஒரு வாழ்ந்து வந்தவர் சபைக்கு வருகிறவர்களின் எண்ணிக்கை அதிகம். ஆரம்ப வகுப்பு பிள்ளைகள் எப்போதுமே நன்றடைந்து உள்ளவர்களாயிருந்தார்கள். சிறப்பான உணவுகளையும் சேர்த்து தொகுதி விருந்துகளில் உணவுகள் கூடுமிடங்களில் சிந்தியிருந்தாமல் சபை அறங்களில் எந்த வாக்குவாதமும் ஒருபோதும் ஏற்படுத்ததில்லை என நான் நினைக்கிறேன்.
Primary children were always well behaved. War dinners included fantastic food that members rarely spilled on the meeting house floor. And I think there were never any arguments at church ball. My friend and his
அதை தொடர்ந்து எனது நண்பரும் அவருடைய மனைவியும் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். 3 ஆண்டுகளுக்கு பின் அவர்கள் திரும்பிய போது அவர்கள் ஊழிய செய்தில் அங்கில்லாத போது 11 திருமணங்கள் முறிந்து விவகாரத்தில் முடிந்தது கேள்விப்பட்டு இந்த தம்பதியர் வியப்புக்குள்ளானர். உண்மையின் பலத்தின் எல்லாவித வெளிப்புற குறிப்புகளும் தொகுதியில் காணப்படலாம். அங்கத்தினர்கள் இருதயங்களிலும் வாழ்க்கையில் சில துரதிருஷ்டவாசமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் தனித்துவமானதல்ல என்பது பிரச்சனையான காரியம். சூசியத்தின் கொள்கையிலிருந்து அங்கத்தினர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ளும் போது இத்தகைய பயங்கரமான அவசியமற்ற காரியங்கள் நடைபெறுகின்றன. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக வெளிப்புற்றிருந்து பார்க்கும் போது தோன்றலாம். ஆனால் உள்ளே அவர்களுடைய இரட்சகரத்திலிருந்து அவரது போதனைகளும் இருந்து அவர்கள் இருப்பார்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. பரிசுத்த ஆவியின் காரியங்களிடமிருந்து மெதுவாக அவர்கள் திரும்பி உலகத்தின் காரியங்களிடத்திற்கு நகர்கிறார்கள். பெண்களும் பிள்ளைகளும் சபை ஒரு நல்ல காரியம், ஆனால் அவர்களுக்கில்லை என ஒரு சமயம் தகுதியுள்ள ஆசாரி உத்தவத்தை தரித்திருப்பவர்கள் அவருக்குள்ள சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லது அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு நெருக்கமாக வைத்திருக்கிற அர்ப்பணிப்பின் சேவையின் அன்றாட செயல்களிலிருந்து அவர்கள் அவர்களுடைய சுறுசுறுப்பான வேலைகளுக்கு விசேஷமான சூழ்நிலைகளும் தவிர்க்க வைக்கிற சில ஒப்புக்கொள்கிறார்கள். ஒழுங்காக ஜெபத்தில் தேவையான அனுபவத்தை வேதங்களை படிப்பதை தள்ளிப்படுவது, சபை கூட்டங்களையும் குடும்பம் இல்லாமலையும் தவிர்ப்பது, அல்லது ஒரு நேர்மையான தசுபாகத்தை காணிக்கையும் தவிர்ப்பது சாக்கு போக்குகளுடன் வந்து கொண்டிருக்கிற சாதாரண காரியமாயிருக்க சுயநிதி மற்றும் சுயநலத்தின் இந்த காலத்தில் எளிதாயிருக்கிறது. சகோதரரே, உங்கள் இருதயங்களில் உள்ள நோக்கி ஆண்டவரே நானோ என்று கேள்வியை தயவுசெய்து நீங்கள் கேட்பீர்களா? நம்பிக்கை ஒப்படைக்கப்படுகிற நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சூசியத்திலிருந்து கொஞ்சமாவது நீங்கள் விடப்பட்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் மகிமையான சூசியத்தின் ஒளிக்கும் உங்களில் மனங்களை இருட்டாக இருப்பீர்கள் என தேவன் நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? என்னுடைய அன்பான நண்பர்களே, என கனவான சகோதரரே, என்னுடைய பொக்கிஷம் எங்கே என உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் உலகத்தின் வசதியான காரியங்களின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது சிரத்தையான இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் இருதயங்களில் தேவனின் ஆவி வாசம் செய்கிறதா? நீங்கள் தேவனின் மற்றும் சகா மனிதர்களும் அன்பிலே வேறின்றி நிலை பெற்றிருக்கிறீர்களா? உங்கள் திருமணத்தில் குடும்பத்திலும் சந்தோஷத்தை கொண்டு வர போதுமான நேரத்தையும் செயல் திறமையும் அர்ப்பணிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துனுடைய மறுஸ்தாபித சூஸ்தனுடைய அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னாதென்று அறிந்து கொண்டு அதில் வாழக்கூடிய உற்சான இலக்கு உங்கள் சக்தியை கொடுக்கிறீர்களா? சகோதரரே, விசுவாசம், நற்குணம், அறிவு, இச்சை அடைக்கும் பெருமை, பொறுமை, சகோதர பாசம், தேவத்தன்மை, தயாளம், தாழ்மை என்ற கிறிஸ்துவை போன்ற தன்மைகளை வளர்ப்பது உங்கள் விருப்பமாயிருந்தால் அநேக ஆத்மாக்கள் இரட்சிப்பிற்காக பரலோக பிதா அவருடைய காரியங்களில் உங்களால் ஒரு கருவியாய் இருப்பீர்கள். சகோதரே, சரியான பாதையிலிருந்து நாம் விலங்கி போகிறோம் என்பதை நம்மால் யாரும் ஒப்புக்கொள்ள விரும்புகிறதில்லை. நமது ஆத்மாக்களை ஆழமாக உற்று நோக்கவும் நமது பலவீனங்களை கட்டுப்பாடுகளையும் பயங்களையும் எதிர்கொள்ளும் வழக்கமாக நாம் தவிர்கிறோம். அதன் விளைவாக நமது வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்க்கும்போது தகுதியில்லாத சிந்தனைகளில் செயல்களில் நியாயப்படப்படியாக தடைகளின் சாக்குப்போக்குகளின் நமக்குள் சொல்லிக் கொண்டிருக்கிற கதைகளோடு நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்மையே தெளிவாக பார்க்க முடிகிறதா இருக்கிறதா? நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நல்வழிவிற்கு அத்தியா விசுவாசமாக இருக்கிறதா? நமது பலவீனங்களும் குறைபாடுகளும் நிழல் மறைக்கப்பட்டிருந்தால் இரட்சகரின் மீட்பின் வல்லமை அவசியமா குணப்படுத்த முடியாது, அவைகளை பலம் படுத்தவும் முடியாது. நமது பலவீனங்களை நோக்கி நமது குருட்டுத்தனமும் கூட நாம் ஒவ்வொருவரையும் போஷிக்க நமது பரலோக பிதா எங்கு கொண்டிருக்கிறார் தெய்வீக திறனுக்கு நம்மை குருடாக்கும். ஆகவே தூய்மையான தேவனின் சத்தியத்தின் ஒளியை நாம் ஆத்மாக்களுக்குள் எவ்வாறு பிரகாசிக்க வைக்க முடியும்? பரிசுத்த வேதங்களும் மாநாட்டில் கொடுக்கப்படுகிற உரைகளும் சுயபாரி சோதனைக்காக நாம் பிடித்திருக்கிற ஒரு அட்டாளமிக்க கண்ணாடியாயிருக்கும் என நான் ஆலோசனை அளிக்கிறேன். பழங்காலத்து தற்கால தீர்த்ததரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது அல்லது படிக்கும் போது இந்த வார்த்தைகளை எப்படி வேறொருக்கு பொருத்தம் என்பதை பற்றி சிந்தனை நிறுத்தி ஆண்டவரே நானோ என்று இந்த எளிய கேள்வியை கேட்போம். நிறங்குண்டு இருதயங்களுடன் போதிக்கப்படக்கூடிய மனங்களுடன் நாம் நம்முடைய நித்திய பிதாவை அணுக வேண்டும். கற்றுக்கொள்வோம், மாறுவதற்கு நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மீது நோக்கமாய் இருக்கிற நமது பரலோக பிதாவின் வாழ ஒப்புக்கொள்வதில் நாம் எவ்வளவாக வளனடைவோம். கற்றுக்கொள்ளும் மாறுவும் விரும்பாதவர்கள் ஒருவேளை அப்படி செய்ய மாட்டார்கள். அநேகமாக சபை அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்று வியப்பிட்டுவார்கள். ஆனால் வளரும் முன்னேறவும் விரும்புகிறவர்கள் இரட்சிக்கரை பற்றி அறிந்து கொள்ளவும் அவரை போல் இருக்கவும் விரும்புகிறீர்கள். சிறு பிள்ளைகளால் போல் தங்களை தாழ்மைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறவர்கள் தங்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் நமது பரலோக பிதாவிடம் இணைக்கமாக இருக்க நடுகிறவர்கள். இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் அற்புதத்தை அனுபவிப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தேவனின் சுழல் வீடம் ஆவியே உணர்வார்கள். விலகுவதற்கு அப்பாற்பட்ட சுவையை அவர்கள் அனுபவிப்பார்கள். அது ஒரு சாந்தமான தாழ்மையான இருதயத்தின் கனியாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்களாக மாற விருப்பத்துடன் உலகத்துடன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகம் கொடுக்க மிக திறமையுள்ள புத்திசாலி ஆண்களையும் பெண்களையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்தது. நான் வாலிபனாக இருந்த போது கல்வி கற்றவர்களால் சாதித்தவர்களால் வெற்றி அடைந்தவர்களால் உலகம் பாராட்டின்களால் நான் கவரப்பட்டேன். கரைப்படையாத ஆத்மாக்களினால் நான் மிகவும் கவரப்பட்டதை அறிந்து கொண்டேன். இதுவே சுவிசேஷம், இதுவே அது நமக்கு செய்கிறதாயிருக்கிறதா? இது ஒரு நற்செய்தி. நல்லவர்களாக இது நமக்கு தருகிறது. அப்போஸ்தலராக யோக்கோபின் வார்த்தையை இன்று நமக்கு பெறுகிறது. தேவன் பெருமை உள்ளவர்களாகவும் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவராக கிருபை அழைக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, நமது பெருமையை தள்ளி வைத்துவிட்டு நமது மாயக்கு அப்பால் பார்த்து தாழ்மையுடன் ஆண்டவரே நானோ என கேட்க வேண்டும். பதில் ஆம் என்றிருந்தால், என மகனே, நீ விரைந்து செய்ய வேண்டிய காரியங்களில் இன்று மேற்றுக்கொள்ள நான் உனக்கு காரியங்களில் இன்று நம்முடைய பாவங்களை குறைகளையும் ஏற்றுக்கொண்டு தாழ்மையுடன் இந்த பதிலை ஒப்புக்கொள்வோம், நமது வழிகளை மாற்றுவோம். நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலிருந்து இரட்சகர் ஆசீர்வதிக்கப்பட்ட பாதையில் நம்பிக்கையாக நடக்க நம்முடைய முழு பலத்தோடு நாம் முன்வோகமாக எனில் நம்மை தெளிவாக பார்ப்பது ஞானத்தின் ஆரம்பம்.
To walk steadfastly in the Savior's blessed way, for seeing ourselves clearly is the beginning of wisdom. As we do so,
நாம் அப்படி செய்யும் போது நம்முடைய தாராளமான தேவன் கைகளை பிடித்து கொண்டு நம்மை நடத்துவார். உன்னத்திலிருந்து நாம் பலம் படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும். என் அன்பான நண்பர்களே, சிஸ்துவத்தின் இந்த அற்புதமான தீர்ப்பு பதிமான பாதையில் முதல் அடி இந்த எளிய கேள்வியை நாம் கேட்பதில் ஆரம்பம் இருக்கிறது. ஆண்டவரே நானோ? இதை நான் சாட்சியாக வைத்து என்னுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.
I am grateful to be gathered with the priest.
ஆசாரியத்தில் உள்ள நாம் அனைவரும் கர்த்தர் பிறரை ஆயத்தப்படுத்த உதவ பொறுப்பு பெற்றுள்ளோம். ஆசாரியத்துவ ஆயுதத்தில் எனக்கு சொல்லுங்கள் என்பதை விட எனக்கு காட்டுங்கள் என்பது சக்தி வாய்ந்தது. உலகெங்கிலும் பரவியிருக்கிற சேவை ஆசாரியத்துவ தரித்தவர்களுடன் கூடியிருக்கிறதற்காக நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் சேவையையும் உங்கள் ஜபங்களையும் பாராட்டுகிறேன். இன்று இரவில் எனது செய்தி அரோனி ஆசாரியத்துவ பற்றியதாகும். இது வேதத்தில் குறைவான ஆசாரியத்துவம் என விவரிக்கப்பட்டுள்ள அதை தரித்தவர்களுக்கு உள்ள கர்த்தரின் வாக்கு தத்தங்களை அடைய உதவியிருக்கிற அனைவருக்குமாகும். அவரது பணிக்கான கர்த்தரின் திட்டம் ஆயத்தங்களால் நிரம்பியிருக்கிறது. அனைத்தியத்தின் சோதனைகளையும் சந்தர்ப்பங்களையும் நாம் அனுபவிக்க அவர் பூமியை ஆயத்த செய்தார். நாம் இன்றிருக்கும் போது நாம் வேதங்கள் ஆயத்த நிலை என்ற அழைக்க ஒன்றில் இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய குடும்பங்களாக என்று என்றென்றும் நாம் விசுவாசிக்கக்கூடிய நித்திய ஜீவனுக்கான ஆயத்தத்தின் மிகுந்த முக்கியத்துவம் பற்றி தீர்க்கதரிசி ஆல்மா விவரிக்கிறார். அவன் இவ்விதமாக ஆயுதத்தின் தேவை பற்றி விளக்குகிறான். அமுலக்கினால் பேசப்பட்ட அந்த இம்மைக்குரிய மரணமாகிய சாவு மனுஷ குலத்தின் மேல் வருகிறதை நாம் காண்கிறோம். ஆயினும் மனுஷன் மணந்திருக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு காலம் ஒதுக்கப்படுகிறது. எனது செய்தி கர்த்தர் ஆயத்தம் செய்ய உதவ அனுபவிக்க போவார்களாக. அரோனிய ஆசீர்வாதம் தரித்தவர்களுக்குத்தான். நான் தகப்பனிடம் பேசுகிறோம், நாம் ஆயர்களுடன் பேசுகிறோம். ஆசாரித்த ஆயத்தத்தில் இருக்கிற தோழர்களாகவும் ஆசிரியர்களாகவும் பொறுப்பளிக்கப்பட மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவம் தரித்திருப்பவர்களுக்கு பேசுகிறேன். உலகமில்லை எக்காலத்திற்கும் உங்கள் அநேகருக்கும் புகழ்ந்து நன்றி தெரிவித்து பேசுகிறேன். என் இளமை பருவத்திலிருந்து கிளை தலைவர் அல்லது ஆயர் பற்றி நான் பேசவிட்டால் என் கடமையில் தவறாவேன். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கிழக்கு பகுதியில் ஒரு சிறு கிளைகளில் நான் 12 வயதில் ஒரு உதவிக்கு அரணானேன். கிளை தலைவராகிய எனது அப்பா சமைப்பில் சேர ஒரு மத்திய வயது மனிதனை அழைத்து வரும் வரை நானும் என் அண்ணனும் மட்டுமே அரோனிய ஆசாரியத்துவம் தரித்திருக்கும் இலை மிக சிறியதாயிருந்தது. அப்பிதாக மனம் மாறியவர் அரோனிய ஆசாரியத்துவ பெற்று அத்தோடு அரோனிய ஆசாரியத்தை கண்காணிக்கும் அழைப்பு பெற்றார். என்ன செய்தோம் என எனக்கு தெரியவில்லை. ஆனால் நமது பாவங்களை மன்னிக்கப்படவும் அவ்விதம் அவரை காண ஆயத்தப்படுத்திருக்கவும் நாம் செய்ய வேண்டுமென கர்த்தர் சொன்ன அதை செய்ய ஆசாரியத்துவ அதிகாரம் இணைத்து கொள்ளும் பின்பு கர்த்தரை கற்றதை நினைவு கொள்கிறேன். இப்போது நாம் பின்னால் திரும்பி பார்க்கும்போது ஏழை களுக்கு தேவை இருக்கிறவர்களுக்கும் உதவவும் ஆயத்தம் ஆசாரியத்துவத்துக்கு தலைமை தாங்கவும் இரண்டு சிறுவர்களை ஆயத்தப்படுத்த கர்த்தருக்கு உதவ ஒரு புதிதாக மனம் மாறியவரை அழைத்து ஒரு கிளை தலைவர்களுக்காக நான் நன்றி பாராட்டுகிறேன். எங்களுக்கு குடும்பம் யூட்டாவுக்கு ஒரு பெரிய தொகுதிக்கு குடி பெயர்ந்த போது பின்னர் ஒரு ஆசாரிய குடும்பத்திற்கு ஒரு ஆயத்தலைமை தாங்கும் வல்லமையை ஆசாரியத்துவத்தை உணர்ந்தது இதுவே முதல் முறை. ஆசாரிய குடும்பத்தின் முதல் உதவியாளனாக இருக்க ஆயர் என்னை அழைத்தார். அவர் அக்குழுவத்தை கற்பித்தார் என நினைவு கூறுகிறேன். அவர் சுறுசுறுப்பாக இருந்த போல அவர் அழைத்திருக்கக்கூடிய பிற திறமையுள்ளவனாக இருந்தனர். அவர் கற்பிக்கும் போது நான் அவரது தோலுக்கு மேல் பார்க்க முடிந்தது. அவரது மடியில் இருந்த சிறு தோல் கோப்பில் கவனமாக டைப் செய்த குறிப்புகளை அடுத்து முட்டியில் திறந்து வைத்திருந்த பழைய அதிகம் குறிக்கப்பட்ட வேதங்களை பார்த்தேன். ஆயத்தப்பட்டவும் கொண்டிருக்க தன் ஆசாரியத்துவ தரித்தவர்களுக்கு கவனமாக தேர்ந்தெடுத்த தோழர்களை கர்த்தர் எப்படி அழைக்கிறார் என நான் எப்போது நினைவுக்கு கூறுவேன். என் ஆயர் வல்லமையான ஆலோசகர் பெற்றிருந்தார். பிற காரணங்களால் அப்போது நான் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஒரு முறைக்கு மேல் வீட்டிலிருந்து என்னை அழைத்து சொன்னார். சில சந்திப்புகளுக்கு ஒரு தோழனாக என்னோடு வருமாறு உன்னை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முறை தனியாகவும் உணவு இல்லாமல் வாழ்ந்த விதவையின் வீட்டுக்கு என்னை தம்முடன் அழைத்து செல்ல வீட்டுக்கு செல்லும் வழியில் அவர் தன் காரை நிறுத்தி தன் வேதத்தை திறந்து அவர் தன்னை தானே கவனித்து கொள்ள அவரது சக்தி உண்டு. அதே சமயத்தில் வருங்காலத்தில் பிறருக்கு உதவ முடியும் என்பதா என்பது போல அந்த விதையை ஏன் நடத்தினார் என சொன்னார். மற்றொரு சந்திப்பு, நீண்ட நாள் சபைக்கு வராத ஒருவர் வீட்டிற்கு பரிசுத்தவான்களின் மீண்டும் இருக்கும்படி என் ஆயர் அவரை அழைத்தார். மற்றொரு சமயத்தில் அவர்களது கூடிகார தகப்பனால் வாசலிலேயே எங்களை சந்திக்க தன் இரு பிள்ளைகளையும் அனுப்பிய வீட்டுக்கு சென்றோம். ஒரு மூத்த தோழன் கொடுக்கக்கூடிய இரண்டு ஆசாரியத்துவங்கள் நம்பத்தன்மையும் கவனிக்கிற உதாரணமும் தான். எனது மகனும் வீட்டு போதக தோழர் கொடுக்கப்பட்ட போது அவனை விட மிக மிக அதிக ஆசாரியத்துவ அனுபவம் பெற்றவர் என நான் அறிந்தேன். அவனது மூத்த தோழர் இருமுறை ஊழிய தலைவராக பிற தலைமை பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். ஆசாரியத்துவ தலைவர் முதலில் என் மகனை என் வீட்டில் சந்திக்க வேண்டுமென கேட்டார். அவர்கள் நான் செவி கொடுக்க அனுமதி கொடுத்தனர். உதவி கேட்கொண்டு அவர் ஜெபத்துடன் தொடங்கினார். பின்பு இது போன்ற என் மகனிடம் சொன்னார், மனம் திரும்ப அழைப்பு கொடுப்பது போல அக்குடும்பத்துக்கு சொல்வது போல நாம் அவருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என நினைக்கிறேன். என்னை விட அவர்களுக்கு அவர்கள் உன்னை செய்தியை நான் நன்கு புரிந்து கொள்வார்கள் என நான் நினைக்கிறேன். அது பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? என் மகன் அந்த நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொண்ட கணத்தில் எந்த மகிழ்ச்சியை இப்போது நான் உணர முடிகிறது. அந்த தோழமையை ஒன்றாக அயர் தற்செயலாக சேர்க்கவில்லை. அவர்கள் கற்பிக்க வேண்டிய குடும்பத்தின் உணர்வுகளை பற்றி முதல் தோழர் கவனமாக ஆயத்தத்துடன் கற்றிருக்கிறார். தேவனின் பிள்ளைகளை மனதிரும்புதலுக்கு பாதுகாப்புக்கும் அழைக்க அனுபவமற்ற இளைஞனுக்கு பொறுப்பளிக்க உணர்த்தப்பட்டதால்தான் அவன் பின்னணியில் இருக்க உணர்ந்தார். அந்த சந்தர்ப்பினால் ஏற்பட்ட விளைவு பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆயரி ஒரு மெல்கடிசு ஆசாரியத்துவ தரித்தவர் மற்றும் கர்த்தர் ஒரு சிறுவனை ஆசாரியத்துவ அணுகாகவும் ஒரு நாள் அவனை ஒரு ஆயராக ஆயத்தப்படுத்தினார் என நான் அறிகிறேன். நீங்கள் பார்த்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறதிலிருந்து இப்போது இப்படிப்பட்ட ஆசாரியத்துவ ஆயத்த வெற்றி கதைகள் நீங்கள் அறிந்திருக்கின்றவைதான். அப்படிப்பட்ட ஆயர்கள் தோழர்கள் பெற்றோரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நீங்களே இருந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக காத்திருப்பதாக அவர் அறிந்திருக்கிற ஆசாரியத்துவ கடமைகளுக்காக உங்கள் ஆயுதத்தில் கர்த்தரின் கருத்தை கண்டிருக்கிறீர்கள். அசாவத்தில் உள்ள நாம் அனைவரும் கர்த்தர் பிறரை ஆயத்தப்படுத்த உதவ பொறுப்பை பெற்றுள்ளோம். நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான பலனக்கூடிய பல உள்ளன. நமது ஆசாரித்த சேவையில் முக்கியமானது விசுவாசத்தாலும் மனந்திரும்புதலாலும் ஞானஸ்தானத்தாலும் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதாலும் கிறிஸ்துவனோட வர ஜனங்களை அழைக்குப்பதாகும். ஆசாரியத்துவ ஆயத்தில் எனக்கு சொல்லுங்கள் என்பதை விட எனக்கு காட்டுங்கள் என்பது சக்தி வாய்ந்தது. அதனால்தான் ஆசாரியத்துவத்தில் நம்மை ஆயத்தப்படுத்த தேவன் வேதங்கள் மிக முக்கியமானவை. அவை உணர்த்தி உதாரணங்களால் நிரம்பியுள்ளன. ஆல்மா தூதனின் கட்டளைகளை பின்பற்றியதையும் அவனை மறுதளித்த அம்மோனியாவின் தன்மார்க்க ஜனங்களுக்கு போதிக்க பின்னர் விரைவதையும் நான் பார்க்க முடிவதாக உணர்கிறேன். ஒரு இளம் ஆசாரியத்துவ தரித்தவனை தான் நம்புவதாக காட்டும் தகப்பன் அல்லது ஆயர் அல்லது மூத்த வீட்டு போதக தோழர் அவனது வாழ்க்கையை மாற்ற முடியும். அவர் எழுதிய காகிதத்தை என்னிடம் கொடுத்து சொன்ன தருணத்தை நான் இப்போது நினைவில் வைத்திருக்கிறேன். இதே நான் இதை பன்னிருவரு அனுப்ப முன் நீ இதை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஏன் இது சிறிய என நீ அறிவாய். அவர் என்னை விட 13 வயது பெரியவர். அளவிட முடியாத அதிக ஞானம் கொண்டவர். நான் எப்போதும் ஒரு மகத்தான அப்பா மற்றும் ஆசாரித்துவ மனுஷனால் பலப்படுத்தப்படுகிறேன். அவரது நம்பிக்கை என்னிடம் இல்லை என நான் அறிவேன். ஆனால் அது உண்மை என தேவனால் சொல்ல முடியும். அவர் சொல்வார், அவன் அனுபவப்பட்ட தோழர்களாகிய நீங்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கையை காட்ட முடியும் போதெல்லாம் ஒரு இளம் ஆசாரியத்துவ தரிந்தவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும். ஆசாரியத்தில் பிறரை ஆயத்த செய்யும் நமது வெற்றி நாம் எவ்வளவு அவர்களை நேசிக்கிறோம் என்பதை பொறுத்து வரும். நாம் அவர்களை சரி செய்யும் போது அது விசேஷமான உண்மையான இருக்கும். ஒரு நியாயத்தை நிறைவேற்றிருக்கும் போது ஒரு அரோனிய ஆசாரியத்துவ தரித்தவரை தவறு செய்யும் தருணத்தை எண்ணி பாருங்கள். நீங்கள் கர்த்தரின் ஆலோசனையை நீங்கள் கொள்வீர்கள். சமயங்களில் பரிசுத்த ஆவியினரால் அசைக்கப்படும்போது கடுமையாக கடிந்து பின்னர் நீங்கள் கடிந்த கொண்டவர்கள் மீது அதிகப்படியாக அன்பு காட்டுங்கள். அல்லது அவன் உங்களை தனது விரோதியாக கருதுவான். ஏற்கனவே இருக்கிற அன்பு அதிகரிப்பதை இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. காட்டுவது அதிகரித்து பற்றியது. ஆசாரியத்துவம் தரித்தவர்களை ஆயத்தப்படுத்தும் நாம் கண்டிப்பாக அவர்களை தவறு செய்வதை பார்ப்போம். அவர்களது திறமையை மற்றும் அவர்களை மதிப்பதை மதிக்கிறவர்களே குறைந்த ஆசாரியத்துவம் தரித்தவர்களை கர்த்தர் தாமே மரியாதையுடன் கர்த்தர் கருதுகிறார். இதை கேளுங்கள், தூதர்கள் ஊழியம் செய்தல் மனந்திரும்புதலின் சுவேஷம் பாவங்களின் மன்னிப்புக்காக முழுகடிக்கப்படுவதால் ஞானஸ்தானம் ஆகியவற்றின் திறவுகோள்களை தரித்திருக்கிற அரோனியனின் ஆசாரியத்துவத்தை என் உடன் ஊழியக்காரர்களாகிய உங்கள் மீது மேசியாவின் நமத்தினேலே அருள்கிறேன். அரோனிய ஆசாரியத்துவ பெரிய மெல்கடிசிக் ஆசாரியத்துவத்தின் இணைப்பு ஆகும். அனைத்து ஆசாரியத்துவங்களின் தலைவராக சபை தலைவர் ஆயத்த ஆசாரியத்துவத்தின் மீது தலைமை தாங்குகிறார். உதவிக்காரர்கள் ஆசாரியர்கள் மற்றும் ஆசாரிய குழுமங்கள் குழுமத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் கர்த்தரிடத்துக்கு ஒழுங்காக ஆலோசனை செய்கிறேன். விசுவாசத்தோடும் அன்போடும் கட்டி சேர தலைமையர்கள் அங்கத்தினர்களை பணிக்கின்றனர். பரிசுத்த அடையாளங்களை அவர்கள் புசிக்கும் போது பாவநிவர்த்தியின் தாக்கத்தை உணர்ந்து கட்டளைகளை கை கொள்ள தீர்மானிப்பார்கள் என்று விசுவாசத்துடன் உதவிக்காரர்கள் பயத்துடன் விருந்து பரிமாறுகிறார்கள். ஒருவராக சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நிறைவேற்ற ஆசாரித்து ஆசிரியர்களுக்கு தங்கள் தோழர்களுடன் ஜெபிக்கின்றனர். குடும்பங்களின் தலைவர்களின் தோழைகளையும் நம்பிக்கைகளையும் பற்றி அறியும் போது அந்த தோழமைகள் ஒன்றாக ஜெபிக்கிறோம். ஆசாரியத்தில் ஒன்றாக சேவை செய்யும் ஒருவரும் தன் சபையை கர்த்தர் வருகிற நாள்களை ஆயத்தம் செய்கிறார். பிதாவாகிய தேவன் ஜீவிக்கிறார். இயேசுவே கிறிஸ்து எனவும் அவர் நம்மை நேசிக்கிறார் எனவும் நான் அறிகிறேன். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் கர்த்தரின் ஜீவிக்கிற தரிக்கதரிசி என்று கூறி சாட்சியளிக்கிறேன். ஆமென். சகோதரர்களே, இம்மாலை பொழுதில் நீங்கள் வந்திருக்கிற நாங்கள் நன்றியுடைகளாக இருக்கிறோம். அது போல உணர்ந்து இசைக்காக மகிழ்ச்சிக்கிறோம். நமது அன்புக்குரிய தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் பேச கேட்பது நமது சிலாக்கியமாகும். தலைவர் தாமஸ் எஸ் மான்சனை தொடர்ந்து இ எல்டர்ஸ் ஆஃப் இஸ்ரேலை பாடி முடிவு ஜபம் எல்டர் ஜேம்ஸ் பி மார்டினோ பேசுவார்.
Of the 70.
Brethren, we're assembled as a mighty body of the priesthood.
சகோதரரே, இங்க மாநாட்டு மையத்தில் உலகம் முழுவதும் உள்ள இடங்களிலும் ஆசாரிய உத்தவத்தின் ஒரு பலமான அமைப்பாக நாம் கூடியிருக்கிறோம். நாம் கௌரவம் பட்டுக் கொள்கிறேன். இருந்தும் உங்களில் சில குறிப்புகளை கொடுக்க உங்களோடு உரையாற்ற என்னுடைய பொறுப்புகளால் நான் தாழ்மைப்படுத்துகிறேன். நான் அப்படி செய்யும் போது கர்த்தரின் ஆவி என்னோடு இருக்க நான் ஜெபிக்கிறேன். 75 ஆண்டுகளுக்கு முன்பு 1939 பிப்ரவரி 14 ஜெர்மனியில் ஹாம்பர்க்கில் ஒரு பொது விடுமுறை நாள் கொண்டாடப்பட்டது. உற்சாகமான சொற்பொழிகளும் களி கூறும் கூட்டத்தினரும் மற்றும் நாடு பற்று கீதங்களும் மத்தியில் புதிய போர் கப்பல் பிஸ்மார்க் ஹெலோபா நதி வழியாக கடலுக்கு அனுப்பப்பட்டது. இந்த மிக ஆற்றல் மிக்க கப்பல் மிகுந்தது. ஒரு மூச்சு நிறுத்தம் பாதுகாவலின் இயந்திரின் காட்சியாக இருந்தது. 380 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட 3 கோபுரங்களை கூட ரப்டர் கட்டுப்பட்டன. துப்பாக்கிகளை கட்டுவதற்கு 57,000 வரைபடங்கள் தேவையாயிருந்தன. கப்பலில் மின்சார இணைப்புகள் 28,000 மைல்கள் நீளமாயிருந்தது. அதன் எடை 35,000 டன்களாயிருந்தது. கவசதர்கள் அதிகமான பாதுகாப்பையும் கொடுத்து கம்பீரமான தோட்டிலும் அளவில் மிக பெரியதாய் மே 24 1941 பிரிட்டிஷ் கடற்படையின் மிக சக்தி வாய்ந்த 2 போர்க்கப்பல்கள் பிரான்ஸ் ஆப் வேல்ஸ் மற்றும் பிஸ்மார்க்கியும் ஜெர்மன் கப்பலான பிரான்ஸ் ஈகையும் போராடி ஈடுபட்டிருந்த போதின் இலக்குடன் பிஸ்மார்க்கின் ஏற்பட 2 ஆண்டுகளுக்கு பின் வந்த 5 நிமிடங்களில் அடையும் அதன் 1400 அதிகமாயிருந்த பணியாளர்கள் 3 பேர் தவிர அவற்றை அட்லாண்டில் ஆழத்திற்கு பிஸ்மார்க் அனுப்பியது. மற்ற போர்க்கப்பலனின் பிரான்ஸ் ஆஃப் வேல்ஸ் அதிகமான சிதையில் பாதிக்கப்பட்டு திரும்பிய போனது. இந்த போர்க்கலையின் போது பிஸ்மார்க்கின் மேல் அதிகப்படியான சிதவையை உண்டாக்க குண்டுகள் மேல் குண்டுகள் பொழிந்தார்கள். அது முழக்கப்படியாக முடியாத பின்னர் ஒரு வெடிகுண்டு அதிர்ச்சியாக தாக்கி அது பிஸ்மார்க்கின் சுகனைகளை அடைந்தது. பழுது பார்க்கும் முயற்சி தோல்வியில் முடிந்தது. பிஸ்மார்க் மெதுவாக வட்டம் அடைந்தது. ஆற்றல் மிக்க ஜெர்மனின் போர் விமானம் மிக தொலைவாயிருந்தது. அதன் பாதுகாப்பான துறைமுகத்தை பிஸ்மார்க்கால் அடைய முடியவில்லை. பிஸ்மார்க்கு பாதுகாப்பான இடம் கிடைக்காமல் வரைபடத்தின் பாதையில் போகும் திறமையும் இழந்து சுக்கனியும் இல்லை, உதவியும் இல்லை, துறைமுகம் இல்லை, முடிவு நெருங்கியது. பிரிட்டிஷ் குண்டுகள் பொழிந்தன. ஜெர்மன் பணியாளர்கள் தப்பியோடி ஒரு சமயம் அழைக்க முடியாது என தோன்றி கப்பல் முழுங்கியது. முதலில் அந்த பக்கத்தில் அடங்கியிருந்த பசியோடு இருந்த அட்லாண்டிக் அலைகள் ஜெர்மன் கடற்படையின் பெருமையும் விழுங்கியது. பிஸ்மார்க் காணாமற் போனது. பிஸ்மார்க்கை போல் நாம் ஒவ்வொருவரையும் பொருளுள்ள ஒரு அற்புதம். நமது சிருஷ்டி எப்படியாயினும் மனித அறிவுகள் உடப்பட்டதல்ல. மிக சிக்கலான இருதயங்களை மனிதன் உருவாக்கலாம், ஆனால் அவைகளுக்கு உயிர் கொடுக்க முடியாது. சிந்திக்கவோ தீர்மானிக்கவோ ஆற்றலை கொடுக்க முடியாது. இவைகள் தேவனால் மட்டும் கொடுக்கக்கூடிய தெய்வீக வரங்கள். ஒரு கப்பலின் முக்கியமான சுக்கனை போல் நாம் பயணிக்கு திசைக்கும் தீர்மானிக்கும் ஒரு வழி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையின் கடலில் நாம் பயணிக்கும் போது கர்த்தரின் கலங்கரை விளக்கும் நாம் அனைவருக்கும் திசை காட்டுகிறது. நமக்கு வேண்டிய இலக்கை தேவனின் செலஸ்டியல் ராஜ்யத்தில் நோக்கி திசை திருப்பதாக பாதையில் செல்வது நமது நோக்கம். ஒரு நோக்கமில்லாத ஒரு மனிதன் சுக்கனை இல்லாத ஒரு கப்பலை போலானவன். அவன் ஒருபோதும் துறைமுகத்தை அடைய மாட்டான் போன்றிருக்கிறது. நமக்கு சைகை வருகிறது. உங்கள் பாதையை வரையுங்கள், உங்கள் பயணத்தை ஆரம்பியுங்கள், உங்கள் சுக்கனை பிடியுங்கள், புறப்படுங்கள். மகத்தான பிஸ்மார்க்கை போல் மனிதனும் ஆற்றலுடன் இணைந்திருக்கும் சூக்கனால் வழங்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தின் வழிகாட்டுதல் பார்வைக்கு மறைந்திருக்கும் அளவில் சிறியதாக இருக்கின்றது, ஆனால் செயலில் முற்றிலும் அத்தியாவசமான வழிகாட்டுதலின் உணர்வில்லாமல் இயந்திரங்களில் அழுத்தம் முன்தள்ளியங்களின் சத்தியம் பயின்றதாகும். சூரியனும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கடல் வழியாக பயணிகள் மலுமிக்களும் வழிகாட்ட வானாந்தர் நட்சத்திரம் மண்டலங்களையும் நமது பிதா கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையின் பாதையில் நாம் நடக்கும்போது நமக்கு ஒரு தெளிவான வரைபடத்தையும் நமக்கு வேண்டிய இலக்கை நோக்கி பாதையில் அடையாளங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். சுற்றுப்பாதை அபாயங்கள் கணிக்கணுகளும் கவனமாயிருக்க அவர் எச்சரிக்கிறார். நம்மை வழி தவறி நடந்தவர்களால் இங்கேயும் அங்கேயும் பாவத்தை திசை காட்டும் புத்திசாலித்தனமான வழிகாட்டிகளில் நாம் ஏமாற்ற முடியாது. மாறாக ஜெபத்திற்கு நாம் நிறுத்துகிறோம். போதகரின் மிருதுவான அழைப்பானே என்னுடைய பின்பற்றி வா என்று அமர்ந்து மெல்லிய சத்தம் நமது ஆத்மாக்களில் ஆழங்களில் பேசுகிறதை நாம் கேட்கிறோம். அடிக்கடி அவர்கள் மிகந்தரமாக சாட்சியளிக்க நம்மை சுற்றியிருக்கிற சோதனைகளில் சிக்கிக்கொள்கிறார். ஆசார உத்தியத்தை தரித்திருப்பவர்களை பிரச்சனைகளில் களங்களில் நம்பியிருக்கிறோம். எங்கேயும் காணப்படுகிற குழப்பங்களை சூழலுடன் ஒரு குழப்பமான உலகில் நாம் வாழ்கிறோம். அதிகார பற்றிப்புகளும் கொடுமையும் வாய்ப்புகளையும் பறிக்கப்படுகிற தோல்விகளின் உணர வேண்ட விடப்பட்டு எப்பொழுதும் அடத்தலிருப்பதாக தோன்றுகிற சமுதாயம் பிரிவுகள் போன்ற அரசாங்க திட்டங்கள் சோதனைகளின் நிலைத்தனையும் அழிகிறது. மனிதர்களின் கருத்துக்களை நாம் செவிகளில் நிறங்கி இரமாய் இடிக்கின்ற பாவம் நம்மை சுற்றியிருக்கிறது. நமக்காக நமது பரலோக பிதா சேர்த்து வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் தகுதியுள்ளவர்களாயிருந்தால் நமது பொறுப்பு. நாம் எங்கு சென்றாலும் நமது ஆசீர்வாதம் நம்முடன் வருகிறது. பரிசுத்த இடங்களிலும் நமக்கு இருக்கிறோமோ, துணிச்சலுடன் இருக்கிற இடங்கள் அல்லது உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் தகுதியில்லாத நடவடிக்கைகள் பங்கேற்பதில் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை அபாயத்தில் இருவதற்கு முன் தயவுசெய்து நிறுத்தி அதன் விளைவுகளை பற்றி சிந்திங்கள். தேவின் ஆசீர்வாதத்தில் நியமிக்கப்பட்டிருக்க நம்மால் ஒரு வேறுபட்டை உண்டாக்க முடியும். நமது தனிப்பட்ட பிரச்சனையை பரிமாறித்து நமது ஆசிரிய உத்தவத்தை கௌரவிக்கும் போது பின்பற்ற மற்றவர்களுக்கு நாம் ஒரு நீதியான எடுத்துக்காட்டு உள்ளாம். நீ வார்த்தைகளையும் நடத்திலையும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளும் மாதிரியாயிரு என அப்போஸ்தலராகிய பவுல் எச்சரித்தின் கிறிஸ்துவை பின்பற்றவர்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கும்படியும் அவன் எழுதினான். நீதியின் ஒரு எடுத்துக்காட்டை கொடுப்பது அதிகாரத்தை வரம் இரண்டே ஒரு உலகத்தை பிரசாகம் செய்ய உதவும். சபையின் நான்கு தலைவர்கள் ஆலோசகராக ஊழியம் செய்த தலைவர் எல் டேனர் உங்களில் அநேகர் நினைவில் வைத்திருப்பீர்கள். கனடா நாட்டில் அரசாங்கத்தில் அவர் பணியாற்றி கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ஒரு அப்போஸ்தலாகவும் அவருடைய பணி முழுதிலும் நீதியின் ஒரு வலிவில்லாக அது எடுத்துக்காட்டை கொடுத்தார். அவர் நமக்கு இந்த உணர்தலான ஆலோசனை கொடுத்தார். சூசியத்தின் போதையின்படி வாழ்வதை விட எதுவும் அதிக சந்தோஷத்தையும் வெற்றியும் கொண்டு வர முடியாது. ஒரு உதாரணமாக இருங்கள், நம்மை ஒரு சொல்வாக்குள்வராக இருங்கள். அவர் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை அருளவும் அவருடைய நாமத்தில் செயல்படவும் தகுதியுள்ளவராக அவர் கண்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களுக்காக சில பணிக்காக நாம் ஒவ்வொருவரும் முன்னியமிக்கப்பட்டிருக்கிறோம். தலைமைக்காக மக்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நல்லவற்றிற்கோ கெட்டவற்றிற்கோ தனிப்பட்டவர்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த செல்வாக்கு வரப்போகிற தலைமுறைகளும் உண்டாகக்கூடிய என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். இன்றைய உலகத்தில் மிகப்பெரிய சக்தி மனிதன் மூலமாக செயல்படுகிற தேவனின் வல்லமையோ என்று சத்தியத்தால் நாம் பலப்படுத்துகிறோம். ஆணித்தியன் கடலில் பாதுகாப்பாக பயணம் செய்த அந்த நித்திய கப்பல் ஓட்டியின் யோகாவின் வழிநடத்தில் நமக்கு தேவை பரலோக உதவியேற்று நாம் உதவி கேட்கிறோம். வானத்தை நோக்கிறோம். மேல் நோக்கி செல்லாத ஒரு புகழ்பெற்ற எடுத்துக்காட்டு ஆதாம் ஏவாளன் குமாரனாகிய கயின் திறமையில் ஒரு அட்டலுள்ள ஆனால் மனதில் பலவீனமான பேராசியும் பொறாமையும் கீழ்ப்படுதலின்படியும் கயின் அனுமதித்து பாதுகாப்புக்கு மேன்மைக்கு அவன் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட சுகனையும் உடைத்து கொலை செய்தான். கீழ் நோக்கி பார்வையை மேல் நோக்கி பார்வையை மாற்றியது காயின் விழுந்து போனான். மற்றொரு சமயத்தில் ஒரு துன்மார்க்க ராஜாவில் தேவனுடைய ஊழியக்காரனாக ஒருவன் சோதிக்கப்பட்டான். பரலோகத்தின் உணர்த்தலால் உதவப்பட்டு தானியல் சுவற்றில் எழுதப்பட்டிருந்த ராஜாவுக்கு வியக்கனம் செய்தான். கொடுக்கப்பட்ட பரிசுகளே இரத்தம் புறம் பொற்சாற்புணியும் மற்றும் அரசாங்கம் பதவியும் தானியலுக்கு சொன்னான். தானியல் சொன்னான், உம்முடைய வெகுமானங்களை உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். மிகுந்த ஆஸ்திகளும் அதிகாரமும் தானியலுக்கு வழங்கப்பட்டன. பரிசுத்த உலகத்திற்கு எடுத்து காரியங்களை தேவனுக்கு தானியல் மறுத்து உண்மையுள்ளே நிலைத்திருந்தான். பின்னர் தேவனை தொழுதலில் தடை செய்யப்பட்டு இருக்கிற ஒரு கட்டிலையும் கூட தானியலை தொழும போது அவன் சிங்கங்களின் கெபியில் போடப்பட்டான். அடுத்த நாள் காலையில் தானியல் கெபியில் இருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தான் தேவன் மேல் விசுவாசமாயிருந்தபடியால் அவனது ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஏன்? வேதகம் குறிப்பு நமக்கு சொல்கிறது, ஒரு சிக்கலான தேவையின் நேரத்தில் தானியலின் ஒரு உறுதியான பாதைகளை தீர்மானம் தெய்வீக அந்த உறுதியான பாதையை நாமும் கூட எடுக்கும் போது அத்தகைய பாதுகாப்பும் பாதுகாவலும் நம்முடையதாயிருக்கும். மணிக்கண்ணாடிய கூண்டில் உள்ள மணலை போல் வரலாற்று கடிகாரம் நேரத்தின் பாதையை குறிக்கிறது. ஒரு புதிய பாத்திரம் வாழ்க்கையின் நிலையம் பிடித்து கொண்டிருக்கிறது. நமது நாட்கள் பிரச்சனைகள் நமக்கு முன்பாக நம்மை பலமுறுத்துவதாக தோன்றுகிறது. உலக வரலாறு முழுவதிலும் இரட்சகரை பின்பற்றவர்கள் அழிப்பதில் சாத்தான் கட்டளையிடாமல் செயல்படுகிறான். அவனுடைய தந்திரங்களோ நாம் சிக்கிக்கொண்டால் நாமும் அந்த பிஸ்மார்க் கப்பலை போல் பாதுகாப்பை நம்மை வழிநடத்துகிற அந்த சுக்கனை இழந்து போவோம். மாறாக தற்கால வாழ்க்கையின் மேன்மையில் நாம் வரைபடமாக்கி ஒரு புத்திசாலித்தனமான சரியான பாதையில் பின்பற்றக்கூடிய வழிகாட்டுகளை ஒரு தவறாத உணர்வை நாம்
Our rudder, unlike that of the Bismarck, will not fail. As we venture forth on our individual
நமது தனிப்பட்ட பயணத்தை நாம் தொடரும் போது வாழ்க்கையின் கடலில் பாதுகாப்பாக நாம் பயணிப்போமாக. நம்முடைய சூழ்ந்திருக்கிற பாவங்களும் சோதலையும் கூட இருந்து உண்மை உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக நிலைநிறுத்திருக்க ஒரு தானியலை போல் துணி உள்ளவர்களாயிருப்போமாக. அவனுடைய விசுவாசத்தை அளிக்க எல்லா சத்தியமான வழிகளிலும் முயற்சிகளையும் எதிர்கொண்ட போது விசுவாசிருந்து என்னை அசைத்தப்பட முடியாது என அறிவித்து நெபியின் சாதாரண யோக்கோபை போல் நமது சாட்சிகள் ஆழமானதும் பலமுள்ளதாக இருக்கும். நமது பாதையை வழி நடத்துகிற விசுவாசத்தின் சுக்கனுடன் சகோதரரே வீட்டிற்கு நிச்சயமாக அவருடன் வாசம் செய்ய தேவனின் வீட்டிற்கு பாதுகாப்பாக செல்ல வழியே நமக்கூட கண்டு கொள்ளலாம். நாம் ஒவ்வொருவரும் அது அப்படியா இருக்க நமது இரட்சிக்கரும் மீட்டருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன்.
Mountains. Father in heaven, we humbly come before thee this evening, grateful for the opportunity to gather as a priesthood body. We truly thank thee for a prophet and for all of those that we sustain as prophets, seers, and revelators. We have had our hearts touched, and we pray, Father, that as we leave this meeting, that we may unite
together
as Aaronic and Melchizedek priesthood holders.
In the கூட்டத்தை விட்டு சொல்லும்போது மெல்கிசேதேக் ஏரானிக் பிரிஸ்டூட் குருத்துவத்தின் அனைவரும் எங்களுடைய பணியையும் சேவைகளையும் எங்களுடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் மேல்தூக்கவும் அவர்களை உற்சாகப்படுத்தவும் நாங்கள் எல்லோரும் தகுதியுடையவராகவும் நாங்கள் தூய இடங்களில் நிற்கவும் சரியான தெரிந்தெடுப்புகளை செய்யவும் எங்களுடைய சாட்சியம் தங்கள் இறைவனுடைய தங்களுடைய கரத்தில் கருவிகளாகவும் பணியாளர்களின் இறை பணியாளர்களின் தொடர்ந்த பணியும் அவர்களுடன் உங்களுடைய பணியை நாங்கள் மேலும் துரிதப்படுத்தவும் செய்கிறோம். உம்மை நாங்கள் அன்பு செலுத்துகின்றோம். நீரே எங்களுக்கு பெரும் உதாரணமாக இறைவனை நாம் உம்மிடம் வேண்டுவதெல்லாம் எல்லாம் உங்களுடைய சக்தியால் செயல்பட வேண்டும். நாங்கள் இந்த கூட்டத்தை விட்டு செல்லும்போது நாங்கள் உறுதியாக இருக்கும். இவை அனைத்தும் இயேசுவின் பெயரால் வேண்டுகின்றோம். ஆமென்.